கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய மகாபரிசுத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு கிருபையும் இறக்கம் செய்து தேவனுடைய தனிப்பட்டவத்தில் எடுத்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல உங்களுடைய உடன் அங்கங்களாகிய ஊட்டி எக்லிஷாவுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரருடைய அன்பையும் வாழ்த்திலையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் இந்த ஒரு கன்வென்ஷன்ல தேவனுடைய கிருபையில உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதான ஒரு தலைப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது, கயிறுகள்ன்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இன்னும் வித்தியாசமான ஒரு தலைப்புகள் இருக்கு. கயிறுகள்னா அது எங்க இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக இது நம்ம பார்க்கலாம், ஆசரிப்பின் கூடாரத்தில் இருக்கக்கூடிய கயிறுகள் தான். அதுல இருக்கக்கூடிய கயிறுகள் குறித்து இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யலாம். யாத்ராகமம் 35:18 வாசித்து நம் பாடங்களுக்குள்ளாக நம்ம கடை செல்வோம். யாத்ராகமம் 35:18.
வாசஸ்தலத்தின் முளைகளையும் பிரகாரத்தின் முளைகளையும் அவைகளின் கயிறுகளையும்.
வாசஸ்தலத்தின் பொருட்களை உண்டாக்க சொல்லியிருக்கார். சொல்லும் போது என்ன சொல்ற பார்க்கும்பொழுது, வாசஸ்தலமா பிரகாரம், அந்த பிரகாரத்துல அதே சமயத்துல ஆசரிப்பின் கூடாரத்துல இந்த ஒரு கயிறுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. நீங்க பிக்சர்ஸ்ல பாக்கலாம், பிக்சர் போடலாம். நீங்க பிக்சர் போட்டீங்கன்னா, டேப் பிக்சர் போட்டீங்கன்னா, அதுல பிரகாரம் அதுல இருக்கக்கூடிய பில்லர்ஸ் இருக்கு இல்லைங்களா. சுற்றும் நம்ம பார்க்கும்பொழுது பிரகாரத்துல பில்லர்ஸ் இருக்குது. அதே சமயத்துல ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்கு இருக்குது. அப்ப இதை வந்து தேவன் எப்படி செஞ்சிருக்கான்னு பார்க்கும்போது, அநேக பொருட்கள்னால செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா. மெட்டல்ஸ் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு, இன்னும் மரங்கள் உபயோகப்பட்டிருக்கு, துணி வகைகள், கயிறுகள், இப்படி நிறைய பலவிதமான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த வாஸ்தலத்தை செஞ்சிருக்காங்க. தேவன் வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஆசரிப்பின் கூடாரத்தை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இன்றைக்கு செஞ்சிருந்தாங்கன்றது பாக்குறோம். அப்போ இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரத்துல இருக்கக்கூடிய அந்த கயிறுகள் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆசரிப்பு கூட சுத்தி ஒரு வேலி இருக்கும். உங்களுக்கு மைண்ட்ல நீங்க எடுத்து வரலாம், பிக்சர்ஸ் பிரஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஒரு பிரகாரத்துல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் பார்க்கும்போது அந்த படத்துல அங்க பில்லர் நிறைய இருக்கும். அந்த பில்லர்ஸ ஒரு வெண் வஸ்திரங்களால மூடப்பட்டு அதை என்ன பண்ண பார்க்கும்போது சுத்தி ஒரு வேலி மாதிரி உங்களுக்கு இருக்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்போ இந்த மாதிரி புரிஞ்சிருக்கும் போது அந்த ஒரு வேலிகள்ல என்ன இருக்கும் பார்க்கும்போது, அந்த வேலிகள்ல இருக்கக்கூடிய பில்லர்ஸ் அது வந்து செம்பு பாதத்துல நிக்க வச்சு அந்த டாப்ல வெள்ளி பூண்கள் அல்லது கொக்கிகள்ல என்ன பண்ணிருக்கும் பார்க்கும்போது அந்த ஒயிட் லினன் கிளாத் என்ன பண்ண சுத்தி மாட்டி இருப்பாங்க. அப்போ அது எப்படி இருக்கும் பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அது ஒரு வேலி போன்ற அமைப்பு இல்லைங்களா. அதை சொல்லும் போது பாருங்க, பிக்சர்ஸ்ல உங்களுக்கு தெரியும், சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த வேலி மாதிரி இருக்கக்கூடிய பிரகாரத்துல அந்த வெண் வஸ்திரத்தை தாங்கி பிடிச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த தூண்கள், அந்த தூண்கள் இப்ப வந்து என்ன பண்ணணும் பார்க்கும்பொழுது, சைடு வாக்குல சாயாதிருக்கபடிக்கு பூண்கள்னு சொல்லிட்டு அந்த கனெக்டிங் ராட்ல நிக்கும். அதே சமயத்துல இப்படி எதிர் திசையில அது சாய்ந்து விழாதபடிக்கு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னா, உள்ளும் புறமுமாக கயிறுகளால் இறுக்கி என்ன பண்ணுவாருன்னா, முளைகள் அடிச்சு அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, ஃபெக் அடிச்சு கட்டிடுவாங்கன்றதை பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப பாருங்க, இந்த ஒரு தூண்களின் கொக்கிகள் அதை சொல்லும் போது டாப்ல அந்த பில்லர்ஸ்னுடைய டாப்ல இருக்கக்கூடிய அந்த இதை வந்து அந்த பூண்கள் அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, கொக்கிகள் இருக்கும். அது எதனால செய்யப்பட்டதுன்னு பார்க்கும்பொழுது அது வெள்ளினால செய்யப்பட்டிருக்கும். அப்ப வெள்ளினால செய்யப்பட்டு அந்த கொக்கிகள்ல இந்த வெண் வஸ்திரம் மாட்டி விடப்பட்டு அதுக்கு கீழாக இந்த முளைகள் அதை எடுக்கணும் பார்க்கும்பொழுது காப்பர், அந்த காப்பர்னால என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்பொழுது ஃபெக் அடிச்சு நல்லா டைட்டா அந்த முளைகள் அடிக்கப்பட்டு அதுல இரண்டு பக்கத்துல கயிறுகள் இழுத்து சம அளவுல என்ன பண்ணிருவாரு, உள்ளையும் வெளியும் கட்டி விட்டுருவாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறோம் சரிங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம இதெல்லாமே ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா பேசிக்கான விஷயங்கள்ல வந்து என்ன பண்றோம் பார்க்கும்போது அந்த காரியங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்ப தெரிஞ்சிருக்கும் போது என்ன சொல்றோம் பார்க்கும்போது, இந்த தூண்கள் இந்த பிரகாரத்துல இருக்கக்கூடிய தூண்கள் எதை அடையாளப்படுத்துங்க அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா. அந்த நீதிமானாக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க பார்க்கும்போது, வெண் வஸ்திரம் தரித்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த சகோதர சகோதரர்களே அடையாளப்படுத்துவதும் சொல்றாரு. அப்போ எப்படி இவங்க நின்றுட்டு இருக்காங்கன்னா, அந்த பரிபூர்ணமான மாம்சீக நிலைமையில இல்லைங்களா, காப்பர் அந்த ஒரு பாதத்துல அதுல நின்றுட்டு மரங்கள் தான், இது சாதாரண மரங்கள் சொல்லும் போது சித்தி மரத்தினால செய்யப்பட்ட பில்லர். அப்ப சித்தி மரத்தினால செய்யப்பட்ட பில்லர் அந்த காப்பர் பாட்டத்துல நின்றுட்டு இருக்குது. அப்ப காப்பர் பைபிள் உங்களுக்கு வந்து டவர் நகல் எல்லாமே அடையாளப்படுத்துதுன்னா பரிபூர்ண மாம்சீக நிலைமை, பரிபூர்ண மாம்சீக நிலைமை அடையாளப்படுத்தும் செம்பு இல்லைங்களா, செம்பு அல்லது காப்பர் சொல்லலாம். அப்போ நமக்கு வந்து பைபிள் வெங்கலம் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு காப்பர் பில்லர்ல அந்த நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டை என்ன பண்ணு பார்க்கும்போது மரப்பில்லர்கள் நின்றுட்டு இருக்கு. இப்ப இது என்ன பண்ணு பார்க்கும்பொழுது அந்த நீதிமான் நிலைமையில தொடர்ச்சியாக நிலைத்து நிக்கணும் சரிங்களா. அந்த நீதிமான் நிலைமையில தொடர்ச்சியா நிலை நிக்கணும்னா அந்த இடத்துல என்ன பண்றான்னு பார்க்கும்பொழுது அதை சொல்லும் போது கிறிஸ்துவனுடைய நீதியின் வெண்வஸ்திரத்தை என்ன பண்ணா தரித்து கொண்டவர்களாக, அதை பிடித்துக் கொண்டு நிக்கிறவர்களாக என்ன பண்ணணும் நின்றுட்டு இருக்கணும். இல்லனா அநேக அதுக்கு என்ன இருக்கு பார்க்கும்போது ஆபத்துகள் இருக்குது. ஏன்னா டேபர்நாக்கல் இருக்குது வனாந்தரத்துல, வனாந்தரத்துல காற்று என்ன ஆகுங்க பலமா அடிக்கும். அப்ப பலமா அடிக்கும் போது அந்த வெண்வஸ்திரம் கீழே விழுந்துரும். அப்படி என்ன ஆயிரும், விழுந்துருச்சுன்னா அங்க வெறும் மரக்கட்டை தான் இருக்கும். அப்போ வெறும் மரக்கட்டைக்கு எங்க இல்லைங்க இடம், தேவன் வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு டேபர் நாக்கில் மரத்துக்கு அங்க இடம் கிடையாது. அப்போ அந்த மரம் இருக்குது, ஆனா அந்த மரத்துக்கு மேல என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது வெண்மையான அந்த வஸ்திரம், அது தரிக்கப்பட்ட நிலைமையில அது நின்றுட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பாக்குறோம். அப்ப பாருங்க இந்த இடத்துல வெண்மையான வஸ்திரம் எதுல மாட்ட வைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும்பொழுது வெள்ளினால அதை என்ன பண்ணலாமா தாங்கி பிடிச்சிட்டு இருக்குது. அப்ப வெள்ளி எதை இடப்படுத்தும் டேபர் நாக்கில், சத்தியம் இல்லைங்களா. அப்ப சத்தியத்தினால அவர்கள் என்ன பண்ணணும் பார்க்கும்போது அந்த தாங்கி நின்றுட்டு இருக்கணும். சத்தியத்தினுடைய உதவினால இல்லைங்களா, நாம் பெற்றுக்கொண்ட நாம் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சத்தியத்தையும் எதுக்கு பயன்படுத்தணும்னா இந்த நீதிமான் நிலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு அதை கையில பிடிச்சிருக்க வேண்டியதா இருக்குது இல்லைங்களா. அப்ப எப்ப நம்ம சத்தியத்தை விடுறோமோ ஆட்டோமேட்டிக் என்ன விழுந்துரும், சத்தியத்தை விடும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரெஸ் கூட ஆட்டோமேட்டிக் கிறிஸ்துவனுடைய நீதியின் வெண்வஸ்திரம் கூட என்ன ஆட்டோமேட்டிக் போயிடும். அப்புறம் என்னது தெரியும், நம்முடைய நிர்வாணம் இல்லைங்களா, நம்முடைய நிர்வாணம் அங்க காணப்படும். அப்போ நம்முடைய நிர்வாணம் காணப்படாதபடிக்கு அந்த வெண்வஸ்திரத்தை எப்போதும் என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டு நிக்கணும். இதுதான் வந்து நம்ம பாக்குறோம். அப்போ ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கணும்னா எப்படி சொல்றான்னு பார்க்கும்போது ஒருவர் பாளையத்தினுடைய விஷயங்களை கடந்து வந்துட்டா இல்லைங்களா, பாளையத்தினுடைய விஷயங்களை கடந்து வந்துட்டா மறுபடியும் பாளையத்தினுடைய சைடு என்ன பண்ணக்கூடாது, திரும்பவே கூடாது இல்லைங்களா. உலகத்தை விட்டுட்டு சொல்லும் போது பாளையம் உலகம், உலகத்தை விட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் உலகத்தை குறித்து என்ன பண்ணிடக்கூடாது, யோசனையே பண்ணிடக்கூடாது. உலகத்தை குறித்து டிஸ்கஷன் பண்றதுக்கு இங்க நேரம் இல்லை. அப்போ இந்த இடத்துல உலகத்தை மறந்தவர்கள் மட்டுமே, அது ஒரே வழியின் வழியின் வாசலாக உள்ள பிரவேசித்தவர்கள் மாத்திரமே என்ன பண்ணணும் பார்க்கும் பொழுது நீதியின் வஸ்திரங்களை தரித்தவர்களாக நிற்க முடியும். இல்ல பார்த்தா கொஞ்சம் நான் உலகத்தோடு கொஞ்சம் வச்சுக்கிறேன் அப்புறமேட்டு பார்க்கலாம்னா டேபர்நாக்கலுக்கு பாளையத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ரெண்டும் முற்றிலும் வேறுபட்ட நிலைமை இல்லைங்களா. பாளையம் வேற நிலைமை, பிரகாரம் வேற நிலைமை, பரிசுத்தலம் அது வேற நிலைமை இல்லைங்களா, முற்றிலும் வேற நிலைமை. அதே சமயத்தில் மகா பரிசுத்தலம் போயிட்டா அதுக்கும் அது கூட எப்படிங்க டோட்டலி டிஃபரெண்ட் இல்லைங்களா, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை, எல்லாமே முற்றிலும் வேறுபட்ட நிலைகள். அப்போ பாளையத்தினுடைய விஷயங்களை மறுபடியும் பிரகாரத்துக்குள்ள கொண்டு வரவே கூடாது. அப்ப கொண்டு வர கூடாது அப்படின்னா ஸ்ட்ராங்கா கிறிஸ்துவனுடைய அந்த நீதியின் வஸ்திரத்தை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களாக அது நின்றுட்டு இருக்குன்றத இந்த இடத்துல அந்த பில்லர்ஸ் அடிக்குது. அப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த பில்லர்ஸ் தொடர்ந்து நிக்கணும் எவ்வளவு நாளைக்கு இல்லைங்களா, நம்மளுடைய வாழ்நாட்கள் முழுவதும் இல்லைங்களா, வாழ்நாட்கள் முழுவதும் நம்ம நிக்கணும். அப்போ இந்த மாதிரி வாழ்நாட்கள் முழுவதும் நம்ம நிலைச்சு நிக்கணும்னா கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தை வச்சிருக்கோம், சத்தியம் வச்சிருக்கோம். அப்போ சத்தியம் இது மாத்திரம் தான் நம்ம நிலைச்சு நின்றலாமா, கண்டிப்பா முடியாதுங்களாமா. இன்னொன்னு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது என்னங்க, கயிறுகள். அந்த கயிறுகள் இருந்தா தான் அந்த பில்லர்ஸ் விழுகாதபடிக்கு உள்ளும் புறமும் என்ன பண்றீங்க ஸ்ட்ராங்கா இழுத்து கட்டப்பட்டிருக்கும். ஏன்னா இந்த வனாந்தரத்துல இல்லைங்களா என்ன இருக்கு காற்று. அத சொல்லும் போது அங்க மகா அந்த ஒரு பெரிய காற்றுகள் வரும்போது கண்டிப்பா என்ன ஆகுன்னு பார்க்கும்போது அந்த பில்லர்ஸ் அப்படியே விழுந்துரும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு போர்டு இல்லைங்களா, ஒரு விளம்பர போர்டு கட்டி வைக்கிறோம், ஒரு விளம்பர போர்டில் ஒரு பேனர் கட்டுங்கன்னு என்ன பண்றாங்க அப்படி கட்டி வச்சுட்டு வந்து இருக்குங்களா, என்ன பண்ணுவாருங்க சென்ட்ரல்ல பொத்தல் போட்டு வருவாரு, அழகான பேனர் செஞ்சு சென்ட்ரல்ல கிழிச்சு விட்டு வருவாங்க. ஏங்க நம்ம கூட ஹார்வெஸ்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு பேனர் கட்டிட்டு வரணும், கட்டுவோம், கட்டிட்டு வருவோம். எப்படி கட்டிட்டு வருவோம்னா போட்டு ஓட்ட போட்டாது வந்துட்டு அந்த சென்டர்ல கிழிச்சு விடாது வந்துட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்த்தா என்னங்க பேனர் எங்க இருக்குன்னு தெரியாத போயிடும் இல்லைங்களா. அப்ப என்ன காற்று வந்து என்ன பண்ணுங்க கிழிச்சு போட்டுரும். அப்ப என்ன பண்ணுவோம் சில அதுல கிழிச்சு சில பொத்தல்கள் போட்டு விட்டு வருவாங்க. அப்போ இந்த மாதிரி அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய வேலி எவ்வளவு பெருசு இல்லைங்களா, அந்த 150 அடிக்கு பக்கம் அது என்ன லென்த் இருக்குது. அப்ப அவ்வளவு பெரிய வேலி ஒரு 7.5 அடி ஹைட்டுக்கு ஒரு சேமையான மாதிரி இருக்கும். அப்ப இருக்கணும் காற்றுகள் வந்து என்ன பண்ணுகிறத தள்ளி விட்டுறோம். அதனால என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்கா கயிறு போட்டு என்ன பண்ணணும், இறுக்கி ஃபெக் அடிச்சு வைக்கணும், அப்பதான் நிக்கும் சாமியான, இல்லனா விழுந்துடும். அதே போலதான் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த கயிறுகள் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, பிரகாரத்துல அதை பயன்படுத்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ இந்த கயிறுகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா, ஒரு பஞ்சு எடுத்து இவ்வளவு திக்கா ஒரு பஞ்சுல அப்படியே கயிறு செஞ்சு இவ்வளவு திக்கு கயிற ஒரே பஞ்சுல போட்டு நல்லா நிக்குங்களா, என்ன பண்ணுங்க, இலைகள் வரணும், அதுல அநேக இலைகள் சேர்த்து முறுக்கி எடுக்கும் போதுதான் அதனுடைய ஸ்ட்ராங் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த கயிறு இல்லைங்களா. முப்புரி நூல் அருகாது சொல்றது, ஏன் முப்புரி நூல் அருகாது, அநேக சிறு சிறு இலைகளால் இணைக்கப்பட்டு அதை ஒரே கயிறாக்கும் போது அதனுடைய வலிமை என்ன இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி இந்த ஆசரிப்பின் கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்துல கட்டப்பட்டிருக்கக்கூடிய கயிறுகள் கூட அநேக இலைகளால் ஆனதுங்களாமா, ஒரே பஞ்சில் அந்த பஞ்சில் அநேக இலைகள் தயாரிச்சு அந்த பஞ்சில் அந்த அது என்ன பண்ணுங்க ஒரே கயிறா அதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி செஞ்சா மாத்திரமே கயிறு கூட இருக்கணும், அது ஒரே திக்கு கயிறா இருந்தாங்க மாத்திரம் பார்த்தாது, அது அநேக இலைகள் கொண்டதாக இருக்கணும். அந்த மாதிரி கயிறுகள் என்ன பண்றாரு பார்க்கும்பொழுது இங்க பயன்படுத்துறாரு, ஏன்னா அதுல அந்த தூண்கள் மீது இல்லைங்களா அந்த தொங்கு திரையின் மீது காற்று வந்து வேகமா அடிக்கும் போது அதனுடைய அழுத்தத்தை இல்லைங்களா என்ன பண்ணணும்னா தாங்கி பிடிக்கிற வகையில அந்த டிசைன் அவங்க பண்ணிருக்காங்கன்ற பாக்கணும். அப்போ கயிறுகள் மாத்திரம் இருந்தா பத்தாது, அது கூட என்ன இருக்குன்னா ஃபெக்கு இல்லைங்களா முளைகள், அந்த முளைகள் கூட என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்கா நிலத்துல என்ன பண்ணணும் அடிச்சு உறுதியா இருக்கணும். அப்ப அதுல எடுத்து கட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அப்ப பாருங்க ஆசரிப்பு கூடாரத்துல பிரகாரத்துல இருக்கக்கூடிய பில்லர்ஸ், அந்த நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில நிற்கக்கூடிய பில்லர்ஸ் இல்லைங்களா, சகோதர சகோதரிகள் அடையாளப்படுத்துது அந்த பில்லர்ஸ். அப்ப இந்த பில்லர் விழுகாது இருக்கணும்னா கயிறுகள் ரொம்ப அவசியம், அந்த முளைகள் ரொம்ப அவசியம் இல்லைங்களா. அப்போ எந்த அளவுக்கு நீதிமான நிலைமையில இருந்துட்டாலும் கூட, எவ்வளவு சத்தியத்தை வச்சிருந்தாலும் கூட, அதை சொல்லும் சத்தியத்தை எங்க வச்சிருக்காது தலை மேல வச்சிருக்கு, அப்ப சத்தியத்தை தலை மேல வச்சிருந்தாலும் கூட விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சத்தியத்தில இருந்தால் கூட கர்த்தரியேசுவருடைய நீதிமான் வசனத்தை தரித்திருந்தால் கூட விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அநேக முறை காற்று என்ன ஆகுங்க, பலத்த காற்று சூறாவளி காற்று என்ன ஆகும் வரும், வனாந்தரத்துல வரும்போது அந்த வேலி என்ன பண்ணிரும் அப்படியே தள்ளி விட்டுரும், தள்ளி விட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் நிலைமை யோசனை அப்படி பாருங்க, அளவுகள் மாறிடும் இல்லைங்களா. பிரகாரத்தினுடைய அளவுகள் மாறிச்சு அப்படின்னா ஒரே பனிஷ்மெண்ட் தாங்க, டேபர் நாக்கில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ண கூட என்ன பனிஷ்மெண்ட்டுங்க மரணம், அவ்வளவுதான் வேற பேச்சு கேடல, மரணம் தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட கிருபை இல்லாத ஒரு நிலைமை இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த நான் பாக்குறோம். அப்ப பாருங்க இந்த இடத்துல அந்த கயிறுகளுடைய உதவினாலதான் அந்த பில்லர்ஸ் நின்று இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல எங்க பயன்படுத்திருக்காரு பார்க்கும் பொழுது, யாத்திராகமம் 26:14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோளினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக.
பாருங்க சித்திம் இல்லைங்களா, சாரி மீண்டும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா தகசு தோல் ரெண்டு. அப்போ ஆசரிப்பு கூடாரத்தை மூடி இருக்கக்கூடிய அந்த நான்கு விதமான கவரிங் கட்டஸ் இருக்குது, நான்கு விதமான அந்த கவரிங் கட்டஸ் சொல்லும் போது மூடு திரைகள், நான்கு விதமான மூடு திரைகள் இருக்குது. அதுல மேல இருக்கக்கூடிய ரெண்டு மூடு திரைகள்ல அது கயிறுகளால் இணைக்கப்பட்ட நிலத்துல என்ன பண்ணிருக்கு ஃபெக் அடிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா டேபர்நாக்கல் பார்க்கும்போது அது ஒரு டென்ட் இல்லைங்களா, சுத்தியிலும் பலகைகள் பொருத்தப்பட்டு மேல என்ன பண்ணிருக்காங்க நாலு விதமான மூடல்கள் மூடி அது வைக்கப்பட்டிருக்கு. அதுல ரெண்டு மாத்திரம் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த கயிறுகள்னால இணைக்கப்பட்டு நிலத்துல என்ன பண்ணிருக்குங்க அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயத்தை பாக்குறோம். அப்ப பாருங்க எதுல அந்த சீல் ஸ்கின், அத சொல்லும் போது தகசு தோல், தகசு தோல் சொல்லும்போது அநேக டிரான்ஸ்லேட் வேற வேற மாதிரி சொல்றாரு, தகசு தோல் சொல்லும் போது அது ஒரு நீர்வாழ் உயிரினம், அந்த நீர்வாழ் உயிரினம் அந்த நீர்வாழ் உயிரினத்துல தோல், அதுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். அப்போ ரெண்டுக்கும் மாத்திரம் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த கயிறுகள் பின்னி என்ன பண்ணிருக்க நிலத்துல அப்படியே அடிச்சு வச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா காற்று, அத சொல்லும் போது அந்த சூறாவளி காற்று வரும்போது என்ன ஆயிருங்க டேபர்நாக்கள் ஓபன் ஆயிரும், ஓபன் ஆச்சுன்னா உள்ள இருக்க விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும், தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும் எல்லாம் பார்த்தா அவ்வளவுதான் இல்லைங்களா, செஞ்சவரும் முடிஞ்சாரு உள்ள இருக்கவரு பாக்கிறவரு எல்லாருமே என்ன ஆயிரும் எல்லாருமே செத்து போயிரும் இல்லைங்களா. அதை சொல்லும்போது அந்த பொருட்கள் எடுத்துட்டு போகும்போதும் சரி கொண்டு வரும்போதும் சரி பேக் பண்ணா அதை எடுத்து போய் வைக்கணும் அவ்வளவு முடிஞ்சு, அதை தூக்கிட்டு போறவரு கூட உள்ள இருக்குன்னு என்ன பண்ணக்கூடாது பாக்கக்கூடாது, பார்த்தா மரணம் இல்லைங்களா. அவன் பாருங்க டேபர்நாக்கல மூடி வைக்கிறதுக்கு தேவன் எப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுத்திருக்காருன்னா அந்த சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், அது கூட சொல்லும் போது சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் எத்தனை பீஸ் இருக்குங்க அதுல, அது சொல்லும் போது இது அஞ்சு போட்டிருக்காரு, அஞ்சு தினம் சமம். எப்படி சமம் போட்டிருக்காங்க அப்படின்னா, பாவை நிவாரண பள்ளியில என்ன பண்றாருங்க, கர்த்தர் இயேசு சபை ரெண்டு பலிகளையும் தேவன் எப்படித்தான் பாக்குறாரு, ஒரே பலியா தான் பாக்குறாரு இல்லைங்களா. அதனால சகோதர சகோதர மத்தியில கூட நான் நிறைய பண்ணிட்டேன் ஊழியத்துக்கு சொல்ல முடியுங்களா, வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பே இல்ல. ஏன்னா கர்த்தர் இயேசு காட்டிலும் அதிகமா செய்ய முடியாது. கண்டிப்பா அதனுடைய அதிகமான விஷயங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இன்னும் வேற பாடங்கள் பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டா கூட இந்த பாவ நிவாரண பலிய தேவன் எப்படித்தான் பாக்குறான்னா, ஒரே பலியா பாக்குறார். அப்ப கர்த்தர் இயேசுனுடைய பலி சபையினுடைய பலி அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பாக்குறது இல்ல, ஒரே பலியா பாக்குறார். அப்ப இந்த பலி செலுத்தக்கூடிய இத என்ன பண்றாருன்னு பார்க்கும்பொழுது மூடி வச்சிருக்காரு. எப்படி மூடி வச்சிருக்காருன்னா, ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றுக்குள் போட்டு அப்படி என்ன பண்றாரு, உள்ள இருக்கக்கூடிய சீக்ரெட். எது சீக்ரெட்? பிதாவாக தேவனுடைய தெய்வீக திட்டம். அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அப்படியே திரைச்சீலைகள்னால என்ன பண்றாரு, அதை போட்டு ஒவ்வொரு திரைகள் மூடு திரைகள்னால மூடி கயிறுகள் போட்டு நல்லா இறுக்கி இல்லீங்களா கட்டி ஃபெக் அடிச்சு டைட் பண்ணி வச்சிருக்காரு. சப்போஸ் காத்து அடிச்சு ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா வேலையும் என்ன இருங்க, கெட்டு போயிடும் இல்லைங்களா. அப்போ இது வந்து பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆசிரியப்பு கூடாரத்துல உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் அந்த வெளியே தெரியாதபடிக்கு கயிறுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா, பிரகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ஆசிரியப்பு கூடாரத்தம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் தெரியாதபடிக்கு என்ன பண்ணிருக்குன்னா, அது கம்ப்ளீட்டா கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதை சொல்லும் போது இது எப்படி இருக்குன்னா, தேவன் தங்கி வாசம் செய்யக்கூடிய இடம் இல்லைங்களா, வாசஸ்தலம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில தங்கி வாசம் செய்வதற்கு தனக்கென்ற ஒரு இடத்தை என்ன பண்ணாரு, செலக்ட் பண்றாரு. வாசிக்கலாம், யாத்திராகமம் 26:1-16 வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு வசனம் மட்டும் வாசிட்டு நீங்க அப்புறம் வீட்டுல போயிட்டு நீங்க வாசிங்க. ஏன்னா அது வசனங்கள் நம்ம அதிகமான வசனங்கள் வாசிக்கும் போது நம்ம நிறைய டைம் நமக்கு எடுத்துருக்கோம். இந்த டாபிக் நீங்க பாருங்க, யாத்திராகமம் 26:1-14 வசனம் ஒரு வசனம் வாசித்து வாசிச்சுட்டு 26:1.
மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக.
பாருங்க, அந்த மூடு திரைகள் பத்தி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப எப்படி எல்லாம் மூடு திரைகள் உண்டாக்கணும், அப்ப அதுக்கு மேல அந்த 4 விதமான மூடு திரைகளை உண்டாக்கக்கூடிய விதம் அதெல்லாம் குறித்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. ஏன் இந்த மாதிரி அநேக மூடு திரைகளால மூடி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, டேபர் நாக்கள் பாதுகாக்கப்படணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா. ஏன்னா எவ்வளவு பெரிய தேவனுடைய தெய்வ அந்த ஒரு வாசம் செய்யக்கூடிய ஆலயமா இருந்துட்டால் கூட அது பாதுகாப்பு இல்லை அப்படின்னா கண்டிப்பா என்ன இருங்க, அதுக்கு வரக்கூடிய இயற்கை அழிவுகள்ல கண்டிப்பா அது மாட்டிடும், மாட்டுச்சுன்னா இல்லாம போயிடும் இல்லைங்களா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல டேபர் நாக்கள் பிரயாணம் பண்ணிச்சு இஸ்ரேல் ஜனங்களோடு. எத்தனை வருஷம் பயணம் பண்ணிச்சுங்க, 40 வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணுச்சு. அப்ப 40 வனாந்தரத்துல பிரயாணம் பண்ணுதுன்னா அநேக இடங்கள் அது கழட்டி கழட்டி மாட்டி எடுத்துட்டு போட்டுருவாங்க, சிப் பண்ணி சிப் பண்ணி போட்டுருந்தாரு. அப்போ போயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு இடத்துக்கு போனா ஒவ்வொரு அதாவது 40 கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்குங்க, வருஷம் ஃபுல்லா ஒரே கிளைமேட் இருக்குங்களா, வெயில் மாத்திரத்தான் அடிக்குது பிரச்சனை இல்லைன்னு இருக்கு, மழை அடிக்கும் வெயில் அடிக்கும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் புயல் அடிக்கும் எல்லாமே நடக்கும். அப்ப செய்யும் போது என்னங்கன்னா ஒவ்வொரு கிளைமேட் கண்டிஷன் மாறிட்டே இருக்கும், மாறுபட்ட சீதோசஸ் நிலைகளுக்குள்ளாக அது கடந்து போய்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. அது ஆலயமா மாறுற வரைக்கும் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அப்போ இயற்கையினால அது அநேக பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த பாதிப்புகள் இருந்து பாதுகாப்பதற்கு அது மாத்திரம் இல்ல, ஜனங்களுடைய கண்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்றது தெரியாம இருப்பதற்கு ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒண்ணு கிளைமேட் கண்டிஷன், சீதோஷ நிலையில அது என்ன பண்ணும், இயற்கையினால உண்டாகக்கூடிய சீதோஷ நிலையில பாதுகாக்கணும். அடுத்தது ஜனங்களுடைய பார்வையில இருந்து என்ன பண்ணுங்க, அது மறைச்சு வைக்கப்படணும். அப்ப ரெண்டு விஷயத்த இந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இதற்காக அந்த மூடுதிரைகளை உண்டாக்கி அந்த மூடுதிரைகளை என்ன பண்றாங்க, கயிறுகளோடு இணைச்சு அதை ஃபெக் அடிச்சு நல்லா முளைகள் அடிச்சு இறுக்கி என்ன பண்றாங்கன்னா கட்டி போட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, ஏன்னா இந்த இடத்துல அந்த மூடுதிரைகளை முளைகளால் அடிக்கப்படல அப்படின்னா தூண்கள் இல்லைங்களா, அது மாத்திரம் இல்ல ஆசரிப்பு கூடாரம் ரெண்டுமே மிகப்பெரிய டேமேஜுக்குள்ள போகுன்றார். எப்படி டேமேஜ் போகணும்னா, அந்த வனாந்தரத்துல வரக்கூடிய சூறாவளி வயல் விண்டு அந்த சூறாவளினால தாக்கப்பட்டுச்சுன்னா எல்லாம் ஆசரிப்பு கூடாரமே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படி சொல்றாரு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆசரிப்பு கூடாரத்தை அந்த மிகப்பெரிய ஆபத்துகள்ல இருந்து இல்லைங்களா, எவ்வளவு தேவன் வாசம் செய்யக்கூடிய அந்த ஒரு இடமா இருந்துட்டால் கூட அதை பத்திரமா பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா. அந்த உள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் பத்தி நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா, தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு இருக்குது உள்ள என்ன அநேகமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ இவ்வளவு பொருட்களை தன்னடிக்கு உள்ள வச்சிருக்கக்கூடிய இந்த டேபர்னாக்கல்ல என்ன பண்றான்னு பார்க்கும்பொழுது, இந்த கயிறுகள் மாத்திரம் இல்லைன்னா என்ன இருக்குங்க, கயிறுகள் சப்ஜெக்ட்ல இல்லைங்களா, ஜஸ்ட் கயிறு தான். அந்த கயிறுகள் இல்லை அப்படின்னா தபர்னாக்கல் இல்ல, தேவன் வாசம் செய்யக்கூடிய இடம் அந்த ஒரு அருமையான ஸ்தலம் என்னாயிரும் இல்லாம போயிரும். அப்ப பாருங்க கயிறுகளுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் இருக்குது இல்லைங்களா, டேபர்னாக்களுடைய ஒட்டுமொத்த பொறுப்பு இல்லைங்களா. அதை சொல்லும் போது அதை பாதுகாக்கிற விதம் எதுக்கிட்டு இருக்குன்னா அந்த கயிறுகள்கிட்ட இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி என்ன பண்ண பார்க்கும் பொழுது அந்த ஒரு கயிறுகள் முளைகள் என்ன பண்றோம்னா ஆசரிப்பு கூடாரத்தை ஆச்சரியமான விதத்துல அதை பாதுகாப்பதற்கு தேவன் அழகாக பயன்படுத்திருக்கார், அழகா பயன்படுத்திருக்கார். இது நிழல், இது நிழல் பாத்துட்டோம் இல்லைங்களா, அவ்வளவுதானா நிழல். ஏன்னா டேபர்னாக்கல் ஷேடோஸ் இல்லைங்களா, அதெல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது இல்லைங்களா, அது சொல்லுமா. அப்போ இவைகள் எல்லாம் நிழல். டேபர்னாக்கல் கயிறுகள் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு, பிரகாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆசிரியப்பு கூடாரத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, அந்த தோல் மேல மூடி இருக்கக்கூடிய தோலுக்கு சொல்லணும். இவ்வளவுதான் இந்நிழல். இதுல தேவன் நமக்கு என்ன விஷயங்களை வச்சிருக்காரு, இதுல என்னென்ன பாடங்களை நமக்கு வச்சிருக்காருன்னா, இது கண்டிப்பா நம்ம ஒரு நாள்ல படிச்சு முடிக்கக்கூடிய பாடம் இல்லைன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த டைம்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பகுதிகளை நம்ம பார்க்கலாம். நீங்க போய் வீட்டுல என்ன பண்ணலாம், மறுபடியும் இதனுடைய ஸ்டடிஸ நம்ம என்ன பண்ணலாம்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அநேக சத்தியங்களை சகோதர சகோதரர்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அப்போ கயிறுகள் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், இந்த கயிறுகள் டேபர்னாக்கல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப இந்த கயிறுகள் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு அநேக அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா கயிறுகள் சொல்லும் போது கயிறு எத்தனை ஒரே பீஸ்ல செய்யப்படுச்சுன்னா கண்டிப்பா இல்ல, அநேக இலைகள்னால என்ன பண்றது செய்யப்பட்டிருக்கு, அதுதான் கயிறு. கயிறு சிங்கிளா இருக்காது, ஒரே பீஸ்ல இருக்குங்களா, இல்ல அது அநேக இலைகள் கொண்டது. அப்போ அநேக இலைகள் கொண்டதுக்கு ஒரு அர்த்தம் எப்படி கொடுக்க முடியும், ஒரு அர்த்தம் கொடுக்க முடியுங்களா இல்லைங்களா. அநேக அர்த்தங்களோடு ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணலாம், கம்பேர் பண்ணலாம். எப்படி கம்பேர் பண்ணலாம், அது சொல்லும் போது இந்த கயிறுகள் எதை அடையாளப்படுத்தினா தேவனுடைய வழி நடத்துதல் சொல்லலாம், தேவனுடைய வழி நடத்துதல். அப்போ தேவனுடைய வழி நடத்துதல் எதை அடையாளப்படுத்தினா கயிறுகள். இந்த டேபர்னாக்கல பாதுகாக்கிறது எதுனா தேவனுடைய வழி நடத்தல். எப்படி தேவன் வழி நடத்துறார், அநேக இலைகள் மூலமாக. அப்போ அநேக இலைகள் என்ன பண்ணும்னா டேபர்னாக்கல் தேவன் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுல தேவனுடைய வழிநடத்தல் இருக்கணும். என்னத்தான் நம்ம பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இல்லைங்கன்னா, நீதியின் வஸ்திரம் தரித்திருக்கலாம், சத்தியம் பெற்றுக்கொண்டிருக்கலாம், இருந்தாலும் கூட தேவனுடைய வழிநடத்தல் இல்லாம என்ன பண்ணிட முடியாது, இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவருடைய வழிநடத்தல் ரொம்ப அவசியம் இல்லைங்கன்னா. அந்த வழிநடத்தல் தான் சொல்றாரு இந்த இடத்துல அந்த பாதுகாப்பு. இந்த தேவனுடைய தெய்வீக வழிநடத்தலிருந்து சாத்தான் என்ன பண்ணிடுவாருன்னா டைவெர்ட் பண்ணி விட்டுருவார், அவ்வளவுதான். அந்த வழிகளை தேவனுடைய வழிகளை விட்டு வேற வழியை நமக்கு காமிச்சு கொடுத்துருவார். அப்போ சாத்தானுடைய ஆபத்து என்ன இருக்கு அதை வரும் அப்படி சொல்ற, எப்படி சொல்றாருனா இந்த அநேக இலைகள் குறித்து பார்க்கலாம். அப்போ அநேக இலைகள் சொல்லும் போது தேவனுடைய சித்தம் இருக்கணும் ஃபர்ஸ்ட்ல இல்லைங்களா, தேவனுடைய சித்தம் என்ன அது ஃபர்ஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் இல்ல, இன்னும் அவருடைய அன்பு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவருடைய கிருபை இல்லைங்களா, அவருடைய முன்னறிவு, அவருடைய முடிவில்லாத ஞானம், இதை பற்றி நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் புரிஞ்சு கொண்டால்தான், இதெல்லாம் நம்ம மேல தேவன் அந்த ஒரு அனுமதி கொடுத்திருந்தால்தான் தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் என்ன பண்ண முடியும், ஓட முடியும். அப்போ பாருங்க இதைத்தான் இந்த கயிறுகள் அடையாளப்படுத்தும், எதுனா சத்தியம் அடையாளப்படுத்தும், தேவனுடைய அன்பு அடையாளப்படுத்தும், அவருடைய கிருபை அடையாளப்படுத்தும், அவருடைய சித்தம் அடையாளப்படுத்தும், அவருடைய முன்னறிவு இல்லைங்களா, ஃபோர் நாலேஜ். இனி என்ன நடக்க போகுது எல்லாமே தேவனுக்கு என்னவாங்க தெரியும் இல்லைங்களா, என்ன நடந்துட்டு இருக்கு, இனி என்ன செய்ய போற எல்லாமே தேவனுக்கு என்ன பண்ணும், அவருக்கு தெரியாம ஒரு விஷயமே நடக்குது நடக்காதுன்றத நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க இந்த மாதிரி அநேக இலைகளால முறுக்கி அந்த கயிறுகளை பண்ணிருக்காரு, டேபர்னாக்கல்ல அடிச்சிருக்காருன்னு பாக்குறோம். அப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி செஞ்சாதான் டேபர்னாக்கல் ஸ்ட்ராங்கா இருக்கும், இல்லனா அழிவுக்குள்ள போயிடும். அதை சொல்லும் போது சூறாவளிகள் வந்து ஆசரிப்பு கூடத்தை இல்லாம பண்ணிட்டு போயிடும், தேவன் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலத்தை இல்லாம செஞ்சிடும். ஜாக்கிரதையாக சொல்ற. அப்ப பாருங்க இந்த இடத்துல கயிறுகள் என்பதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த காற்றுகள் எதை ஏற்படுத்தும், ஏன்னா வண்ணாந்தரத்துல காற்றுகள் வரும், எப்பேற்பட்ட காற்றுகள், சாதாரண தென்றல் காற்றும் வரும், அதே சமயத்தில் என்ன வருங்க சூறாவளி காற்றும் வரும். அப்ப இந்த சூறாவளி காற்று எதை ஏற்படுத்தும் பார்க்கும்பொழுது பிசாசு சாத்தான், சாத்தானையும் அவனுடைய விழுந்து போன தூதர்களுடைய அந்த அவர்களால் செய்யப்படுகிற முயற்சிகள், அதை சொல்லும் போது பெரும் முயற்சிகள், சாதாரண முயற்சிகள் இல்ல, சாத்தானும் அவனுடைய விழுந்து போன தூதர்களும் செய்கிற பெரும் முயற்சிகள் என்னன்னா டேபர்னாக்களை இல்லாம பண்ணணும் இல்லைங்களா, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த டேபர்னாக்களை டென்ட் என்ன பண்ணிடணும், எல்லாம பண்ணிடணும். காத்து வந்து அப்படியே நீதிமன்ற நிலையில் நின்றுட்டு இருக்கியா, கீழே விழுந்துடணும். விழுந்துடணும் எப்படி விழுகணும், அந்த நீதின் வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு மரம் போய் அப்படியே என்னாயிரும். அவத்த சொல்லும் போது நிர்வாணமாக போய் விழுகணும் இல்லைங்களா. இது வந்து சாத்தானுடைய நோக்கம். அப்போ எந்த நிமிஷத்திலையும் நம்முடைய நீதியின் வஸ்திரத்தை கழட்டி போடுறதுக்கு என்னென்ன மாதிரி தாக்குதல் கொடுக்கணுன்றது அவர் என்ன பண்ணிருக்காரு, பிடிச்சிருக்க பிளான் பண்ணிருக்காரு இல்லைங்களா. நம்ம கிறிஸ்துவனுடைய நீதிமன்ற வஸ்திரத்தை வச்சுட்டு நீதிமான்கள்ன்ற அந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கோம். அப்ப இந்த நீதிமான்ற நிலைமையில் நின்றுட்டு இருக்கும் போது இந்த நிலையிலிருந்து விழுக வைக்கிறதுக்கு அநேக விதத்துல சாத்தான் என்ன பண்ணுவான், பெரும் முயற்சி செய்வான். எந்தெந்த வகையில நம்ம செய்யணுமோ அந்த வகை செய்யணும் இல்லைங்களா. அப்ப பாருங்க, டிரெஸ் போட்டு வைக்கத்தான், டிரெஸ் கழட்டிட்டா இல்லைங்களா. அநேக முறை டிரெஸ் கழட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், சாதாரண முயற்சி பண்ணுவான் இல்லைங்களா. சிம்பிளா ஒரு சீட்டு பிடிச்சிட்டா போதும் இல்லைங்களா, உடனே என்ன பண்ணிடுறாரு, சட்டை கழட்டிடுவாரு இல்லைங்களா. அந்த அளவுக்கு என்ன இருந்தா தைரியமா இறங்கிடுவாங்க. அப்ப பாருங்க, இந்த அளவுக்கு அந்த சாத்தான் அவனுடைய தூதர்கள் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்பொழுது, பெரும் முயற்சிகளை செய்வார்கள் பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த பெரும் முயற்சினால இத பார்க்கும்பொழுது யாருக்குத்தான் இந்த ஒரு ஆபத்து அப்படின்னா, விசுவாசனால தேவனை சேர்கிறவர்களுக்கு இல்லைங்களா. அந்த தேவனை பிரியப்படுத்துவதற்கு யாரெல்லாம் பாளையத்தை விட்டு வந்திருக்காரோ, டேபர்னாக்களுக்குள்ள வந்திருக்காரோ, அவருக்கு தான் பிரச்சனை இல்லைங்களா. பாளையத்தில் இருக்கிறவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரு உள்ள வந்துட்டாரோ அவர்களை அவர் என்ன பண்ணணும்னு பார்க்கும்பொழுது, அந்த தேவனை பிரியப்படுத்தணும், அந்த விசுவாசனால தேவனை பிரியப்படுத்த வந்திருக்கக்கூடிய ஜனங்களை உலகத்துக்கு முன்பாக நிர்வாணிகள் ஆக்கணும், இவர்களை வெளிச்சம் போட்டு என்ன பண்ணணும், காட்டணும். எதை காட்டணும்னா, நம்முடைய நிர்வாணத்தை காட்டுவதற்கு அவர் என்ன பண்றான், சாத்தான் அப்படியே முயற்சி செய்வான். எப்பவுமே நம்முடைய பழைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு எந்த சூழ்நிலையை என்ன பண்ணிடுவாரு, எப்படியாவது இவர் யார், கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான் ஆயிட்டீங்களா, பரிசுத்தம் ஆயிட்டீங்களா, இப்ப என்ன பண்ணுங்களே, நிர்வாணி ஆக்கி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றான், சாத்தான் அவனுடைய தூதர்கள் பெரும் முயற்சி பண்றான். அப்போ இப்ப ஏற்பட்டதாக இந்த முயற்சிகளை செய்வதற்கு அதை சொல்லும் போது எப்பவும் முயற்சி இருந்திருக்கும். அப்போ அதை சொல்லும் போது இந்த முயற்சி எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நம்முடைய கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் இந்த டெஸ்டிங் என்ன இருக்கும், நடந்து கொண்டிருக்கும். அப்போ இதை வந்து நம்ம பாக்குறோம் இந்த பிரகாரத்துல. அது மாத்திரம் இல்ல, இன்னும் கூட பார்க்கும்பொழுது இன்னொன்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஆசரிப்பு கூடாரத்துல இந்த கயிறுகள் பயணப்படுத்தப்பட்டிருக்கு. இதே தான் இடம் பார்க்கும்பொழுது தேவனுடைய நித்திய நோக்கம் இல்லைங்களா, அவர் என்ன செய்ய போறாங்கன்ற அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காருனா, அந்த டேபர்னாக்கள் வச்சிருக்காரு. அப்ப இங்க கூட காற்று வந்துச்சுன்னா அப்படியே ஓபன் ஆயிட்டு உள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்ன ஆயிரும், வெளியே தெரிஞ்சிடும். அப்ப வெளியே தெரிஞ்சிடும், அந்த தேவனுடைய நித்திய நோக்கங்கள் இருந்து என்ன பண்ணணும் பார்க்கும்பொழுது அவர்களை வெளியே காமிச்சிருவார். அதை சொல்லும்போது அந்த செய்து கொண்ட உடன்படிக்கை இதை நிறைவேற்றுவதில் இல்லைங்களா, எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சோர்ந்து போயிடுவாங்க. அநேக முறை டெஸ்ட் வந்து என்ன தான் பண்ண முடியும், என்ன ஆயிடுவாரு, சோர்ந்து போயிருவார். அதனால தொடர்ந்து அதை சொல்லும்போது தன்னுடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்துல சாத்தனுடைய வஞ்சகத்தினால அந்த விழுந்து போன தூதர்கள்னால என்ன ஆயிரும் பார்க்கும்பொழுது, அந்த ஒரு குறைவான முயற்சி செய்யற நிலைமைக்கு தள்ளி விட்டுறாரு. அவ்வளவுதான், வெளியெல்லாம் கொண்டு போயிட மாட்டார். ஏன்னா அங்கிருந்து பிதாவினுடைய கைவங்கள்ல இருந்து யாரும் பிரிச்சுட்டாலும் போக முடியாது, அவரே வாலண்டியரா வெளியே வந்தா வந்தாதான். ஆனா முயற்சி என்ன இருக்குது, விளக்காட்டுறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்கிறப்போ, இந்த மாதிரி அவருடைய உடன்படிக்கை உறுதி செய்கிற விஷயத்துல ரொம்ப குறைவான முயற்சிக்குள்ளாக அவங்க போயிருவாங்க அப்படின்றத பாக்குறோம். அப்போ இந்த ஒரு சாத்தானுடைய தந்திரங்கள் அடையாளப்படுத்துது சூறாவளி காற்று சரிங்களா, காற்று அடையாளப்படுத்துது அந்த சாத்தானுடைய தந்திரங்கள். அப்போ யாருக்கெல்லாம் அந்த ஒரு இது இருக்கு அப்படின்னா, அதை சொல்லும் போது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதுக்கும் ஆபத்து இருக்குது, டேபர்னாக்களுக்குள்ள இருக்கிறதுக்கும் ஆபத்து இருக்குது. யாருனால, சாத்தானாலும் விழுந்து போன தூதர்களாலும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்பொழுது, அந்த முளைகள் அதே சமயத்துல கயிறுகள் போட்டு இறுக்கி என்ன பண்ணிக்கணும், அதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலைக்கிரயம் இல்லைங்களா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய விலைக்கிரயம் நம்மள என்ன பண்ணணும், பாதுகாத்துட்டு இருக்குது. அவர் பாதுகாக்கலன்னு என்ன பண்ண முடியாது, ஆழ்த்த முடிச்சு அவர் ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிருக்காரு, பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. அது மாத்திரம் இல்ல, இந்த கயிறுகள் சொல்லும்போது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை அதை சொல்லும்போது அவருடைய வழிநடத்தலுக்கு மூலமாக இந்த சாத்தானுடைய எதிர்ப்புகளையும் அவனுடைய வஞ்சனைகளையும் நமக்கு மேற்கொள்வதற்கு போதுமான பலம் இருக்குது இருக்குது வசனத்திலையும். அதே சமயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா சொல்றோம், எப்படி சொல்றாங்க பார்க்கும்போது, ஏசாயா 33:20 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 33:20 ஏசாயா 33:20 ஏசாயா 33:20 வசனம்.
நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார், உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும், இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுத்து போவதும் இல்லை.
பாருங்க, அப்போ அதனுடைய முளைகள் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்கா இருக்குது. அத பாரு, நம்ம கூட என்ன பண்ணணும், நம்முடைய நம்பிக்கைகள் இல்லைங்களா, தேவனுடைய வழிநடத்தல் மேல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட அந்த விலைக்கிரயத்தின் மேல உறுதியான விசுவாசத்தின் மூலமாக என்ன பண்ணலாம்னா, அநேக சாத்தானுடைய உபத்திரவங்கள் அந்த சோதனைகள் என்ன பண்ணலாம், மீட்டு அதுல இருந்து நம்ம ஜெயம் கொள்றதுக்கான வழிகள் இருக்கு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஜெயம் கொள்றவர்கள் தான் என்ன இருக்குன்னு பார்க்கும்பொழுது விசுவாசமா சொல்லும் போது இந்த ஒரு ஒப்புரவாக்குதலின் வேலை இல்லைங்களா, இது நிறைவேறும். எப்ப நிறைவேறும்? ஒப்புரவாதல் வேலை தேவன் மனுஷருக்கும் இல்லைங்களா, தேவனுக்கு இருக்கக்கூடிய அந்த வேலைகள், அந்த ஒப்புரவாக்குதல் வேலைகள் எப்ப நிறைவேறுங்க? ஆயிரம் ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுல, கம்ப்ளீட் இல்லைங்களா, அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒப்புரவாதல் வேலை கம்ப்ளீட்டா முடியும். அப்ப முடியும் போது என்ன நடக்குன்னா, இந்த டேபர்னக்கல தான் என்ன பண்ணிடுறாருன்னா, தேவன் வாசம் செய்யும் ஆலயமாக என்ன பண்ணிடுறாரு, அவர் மாத்திரார் பார்க்கறாத சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-5 வசனங்களை வாசிக்கலாம்.
மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு.
மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குன்னு யார்த்து சொல்லணும், சபை இல்லைங்களா, அந்த ஒரு வாசஸ்தலமாக, தேவனுடைய வாசஸ்தலமாக அவர்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த முளைகள்னாலும் கயிறுகள்னாலும் கட்டப்பட்டு காக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இல்லனா அன்றைக்கு என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, கிறிஸ்துவோடு கூட நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியாது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ கயிறுகள் பயன்படுத்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்குது, பிரகாரத்துல இருக்குது. அடுத்தது மூடு திரைகள்ல ரெண்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கு, எதுனா தகஸ்தோல் மற்றும் அந்த சிவப்பத்தி இருந்த ஆட்டுக்கடா இல்லைங்களா. அப்ப தகஸ்தோல் எதை அடையாளப்படுத்துது, கர்த்தர் இயேசு, அதுல நமக்கு எந்த விதமான பங்கு பாத்திரமும் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா சிவப்பத்தி இருந்த ஆட்டுக்கடா தோல், இதுல சபை மற்றும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய பங்கு, அந்த ரான்சம் இல்லீங்களா, அதை குறித்து சொல்லுது. அப்ப பாருங்க, இது ரெண்டையும் இழுத்து அந்த கயிறுகள் என்ன பண்ணிருக்குங்கம்மா, பத்திரமா பாதுகாத்து பிடிச்சிருக்குது அப்படின்ற விஷயத்தை பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல தகசு தோலை பாதுகாக்கணும், அந்த சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் பாதுகாக்கணும். இல்லனா காற்று வந்து என்ன பண்ணிரும், இல்லாம பண்ணிரும் இல்லீங்களா, இல்லாம பண்ணிரும். அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவனுடைய நித்திய நோக்கத்திலிருந்து, அந்த ஒரே நோக்கத்திலிருந்து வழிவிலக செஞ்சிரும், ஓபன் பண்ணி காமிச்சிரும். எப்படி ஓபன் பண்ணி காமிச்சிரும்னா, அதுக்குள்ள என்ன இருக்குது வெளியா காட்டுங்க, அப்படியே ஓபன் பண்ணி காமிச்சுனா உள்ள யார் இருக்குதுங்க, தேவனுடைய தெய்வீக திட்டம், அவர் வைத்திருக்கக்கூடிய மாபெரும் திட்டம் உள்ள அதுக்குள்ள அடங்கி இருக்குதுன்னு பாக்குறோம். அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசுவை இல்லீங்களா, இந்த இடத்துல தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இந்த பூமிக்கு வந்தார். வரும்போது அந்த தேவனுடைய சித்தம், தேவனுடைய வழிநடத்தல்களை அவர் தனக்குள்ள என்ன பண்ணியிருந்தாரு, பெற்றிருந்தார். எந்த அளவுக்கு பெற்றிருந்தார் அப்ப பாருங்க, தேவனுடைய வழிநடத்தல் கர்த்தர் இயேசுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு யாருக்குமே சொல்ல முடியாது, அவ்வளவு தேவனுடைய வழிநடத்தல் அவரை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஓட்டத்துல முற்றிலும் ஜெயம் கொண்டார். அவர் செய்யற வேலையில ஒவ்வொன்றும் தேவனுடைய வழிநடத்தல, அவர் பேசுற பேச்சுல நடக்கிற நடத்தில இருந்தது அப்படின்னு பாக்குறோம். ஆனா இதெல்லாம் தேவன் தான் செஞ்சிட்டு இருக்கார், தேவன் தான் கர்த்தர் இயேசுவை வழி நடத்திட்டு இருக்காருக்கு ஏதாவது ஒரு அத்தாச்சி இருந்துச்சுங்களா அன்னைக்கு வெளியில பார்க்கும் போது இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் பார்க்கும் போதோ இல்ல அந்த ஜனங்கள்கிட்ட இது பார்க்கும் போதோ எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது, அந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்கள் வெளிப்படுச்சா அப்படின்னா புரிந்து கொள்ளவே முடியல. யாருனால, இஸ்ரேல் ஜனங்கள்னால புரிந்து கொள்ள முடியல. ஏன் புரிந்து கொள்ள முடியல, தேவன் செஞ்சிருக்கலாமே இல்லைங்களா, நான் தான் இவரை வழி நடத்திருக்கேன், கர்த்தர் இயேசுவை நான் தான் என்னுடைய பிள்ளையாக இந்த பூமிக்கு என்ன பண்ணிருக்கேன் அனுப்பியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா, ஏன் செய்யலைங்க? அது சொல்லும் போது ஸ்தகசு தோல், அந்த சீல் ஸ்கின் எப்படி இருக்கு நம்ம அது பார்க்கும் போது இல்லைங்களா, சீல் ஸ்கின் பார்த்தா எப்படி இருக்கும், அது கருப்பு கிரே கலர்ல இருக்கும், ஒரு நீர்நாயகனுடைய தோல், அது பார்க்கும்போது கருப்பு கலர், தூரத்துல இருந்து பார்த்தா கருப்பு கலர், ஒரு சவப்பெட்டி மாதிரி இருக்கும் டேபர் நக்கல், உள்ள என்ன விஷயம் இருக்குன்றது என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கர்த்தர் இயேசுக்கு இது பொருத்தி பாருங்க, அப்படியே சேம் கர்த்தர் இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு என்ன பண்ண முடியல, கண்டுகொள்ள முடியல, அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அப்படி அடையாளம் தெரிஞ்சிருந்தா, இவர் தான் தேவனுடைய குமாரன் தெரிஞ்சிருந்தா சிலுவில் அடிக்க விட்டுருப்பாரா இல்லைங்களா, தேவனுடைய குமாரன், நம்மளை சிருஷ்டித்த தேவனுடைய குமாரனை நம்ம போய் கொல்ல முடியுமா, யோசனை பண்ணி பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு ஜனங்கள் என்ன பண்ண அப்படியே பின்வாங்கி போயிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் மேல இருந்த நோக்கம் உள்ள அவருடைய நோக்கத்தை வச்சு மேல என்ன பண்ணிட்டாருன்னா, சீல் ஸ்கின் பாக்கறதுக்கு ஒரு சவப்பட்டி மாதிரி, அதை பார்த்தா விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல. வாசிக்கலாம் ஏசாயா 53:2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம்.
இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தர்யமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது.
பாருங்க, நாம் பார்க்கும் போது அவருடைய ரூபம் விடுச்சுங்களா, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்துச்சு. அப்போ டேபர்னாக்கள் கூட வெளியே பார்த்தா எப்படித்தான் இருக்கணும், ஒண்ணுமே தெரியாது, அது ஒரு சவப்பெட்டி மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ள தேவனுடைய நித்திய நோக்கம் இருக்குது இல்லீங்களா. அப்ப பாருங்க, இந்த தகஸ்தூல் அடையாளப்படுத்த கத்திரி இயேசுவை, கத்திரி இயேசு மேல தேவன் ஒரு நோக்கம் வச்சு அனுப்பினார். அந்த நோக்கத்திற்காகவே கத்திரி என்ன பண்ணாரு, செஞ்சார் இல்லீங்களா. அது சொல்லும்போது பிதாவினுடைய சித்தம் செய்வதற்காக தன் என்ன பண்ணா, முழுவதுமாக அர்ப்பணித்தார். எப்படின்னா, அவருடைய ஒரே நோக்கத்தை சரிப்படுத்துவதற்கு. யாருடைய நோக்கம், பிதாவாகிய தேவனுடைய ஒரே நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக அவர் முடிவு செஞ்சார். அப்போ இந்த மாதிரி அந்த முடிவு செய்யும் போது கத்திரி இயேசு பூமிக்கு வரும்போது இல்லீங்களா, அந்த டேபர்னாக்கள் அடையாளப்படுத்த ஒரு டெம்பரரி, கொஞ்ச நாள் இருந்துச்சு அப்புறம் இல்லாம போயிருச்சு. அப்போ கத்திரி இயேசு இந்த பூமிக்கு வரும்போது இருந்த அந்த மாம்சீக நிலைமை, அதுதான் அடையாளப்படுத்த டேபர்னாக்கள். அப்ப அந்த நிலைமையில பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்தை செய்வதற்கு, அவருடைய சித்தம் செய்வதற்கு ஒரே நோக்கத்தோடு என்ன பண்ணாரு, அவர் வந்தார் கத்திரி இயேசு. அப்ப ஒரே நோக்கத்தோட வந்திருக்கும் போது இந்த நோக்கத்திலிருந்து சாத்தான் என்ன பண்றது, டைவெர்ட் பண்ற கதை சொல்லும்போது, நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த நோக்கத்தை விட்டுட்டு வேற நோக்கத்தை செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் என்ன பண்ணிடுவார், ஏற்படுத்திடுவார் கத்திரி இயேசுக்கும். அதே சமயத்துல அவரை விட்டு இல்லைங்களா, அதை சொல்லும்போது அவருடைய பின்னடியார்கள் கத்திரி இயேசுடைய அடிச்சுடலை தொடர்ந்து நடக்கக்கூடிய சபை ரெண்டு பேருக்கும் சேம். கத்திரி இயேசுக்கும் அதே நிலைமை தான், சபைக்கும் அதே நிலை தான். என்னன்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சு வரும்போது அந்த ஒரே நோக்கத்திலிருந்து டைவெர்ட் பண்ணி விட்டுருவார். அது சொல்லும்போது காற்றுகள் வந்து என்ன பண்ணிருங்க, அடிச்சு விளக்காட்டிரும் இல்ல வெளியே காமிச்சிடும். அப்போ காமிக்கும் போது அந்த சோதனைகள்னால அவர் தாக்கம் படும்படிக்கு அநேக தந்திரங்களை சாத்தான் என்ன பண்ணுவாரு, செய்வாருன்றத நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி அந்த கத்திரி இயேசு மற்றும் சபை, இது ரெண்டு பேருக்குமே சேம், ஒரே மாதிரி தான், கூடாரம் டெம்பரவரி, இந்த மாம்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமை அடையாளப்படுத்துறது டேபர்னாக்கள். அப்ப பின்னாடி இது ஒரு தேவனுடைய ஆலயமா மாறணும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப வந்திருக்கோம் பிதாவினுடைய சித்தம் செய்யறதுக்கு. அப்ப பிதாவினுடைய சித்தம் செய்யற இந்த வேலையில வந்திருக்கக்கூடிய ஒரே நோக்கத்துல வந்திருக்கக்கூடிய நம்ம கூட சாத்தன் என்ன பண்ணிருவானா, அவனுடைய காற்றுகள்னால திசை திருப்பி விட்டுருவான் இல்லைங்களா. அந்த ஒரே நோக்கத்திலிருந்து வழிவிலக செய்யறதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குது சாத்தானாலும் அவனுடைய விழுந்து போன தூதர்களாலும் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ கத்தருக்கு என்னென்ன அந்த ஒரு சோதனைகள் நேரிட்டுச்சோம், சேம் சபைக்கும் அதே விதமான சோதனைகள் என்ன கண்டிப்பா வரும் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். எப்படி எல்லாம் வரும் இல்லைங்களா, கத்திரிய ஒரு டேபர்னாக்கள், அவரு அந்த டேபர்னாக்கள் அவரு ஒரு தேவனுடைய தேவன் வாசம் செய்யக்கூடிய ஆலயமாக அவர் என்ன ஆயிட்டாரு, தயாராயிட்டார், நிஜமானுமே ஆயிட்டாரு. அதே போல நம்ம கூட சேம் அதே நிலைமைக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம மாம்சில் இருக்க வரைக்கும் ஒரு டெம்பரரியான ஒரு டேபர்னாக்கள், இந்த டெம்பரரி டேபர்னாக்கள் இருந்து இப்ப என்ன பண்ணுங்க, நிலையான ஆலயத்துக்கு நம்ம மாறணும். அப்போ அந்த நிலையான ஆலயத்துக்கு மாறணும் அப்படின்னா, அது சொல்லும் போது அதுக்கு முன்பதாக இந்த ஒரே நோக்கத்தை தேவனுடைய சித்தம் செஞ்சால் மாத்திரமே வாய்ப்பு. அந்த சித்தம் செய்யறதுல இருந்து வந்திருக்கும் நோக்கத்தை விட்டுட்டு வேற நோக்கத்தை நம்ம செய்யறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. இதைத்தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக பாக்குறோம். அப்போ சாத்தான் அவனுடைய விழுந்து போன தூதர்கள் அன்றைக்கு டேபர்னாக்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, காற்றுகளால பெரிய ஆபத்து இருந்துச்சு. இந்த காற்றுகளால இருந்த ஆபத்தை இந்த கயிறுகள் என்ன பண்ணுச்சுங்க, ஸ்ட்ராங்கா பிடிச்சு. அப்ப பாருங்க, தேவனுடைய அந்த வழிநடத்துதல், அந்த ஒரே நோக்கம், அந்த ஒரே நோக்கம் நம்ம மேல இருக்கு, கத்திரி இயேசு மேல ஒரே நோக்கம் இருந்துச்சு, அந்த நோக்கத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இதுல இருந்து எப்படி எல்லாம் டைவெர்ட் பண்ண முடியும், எப்படி எல்லாம் கத்திரி இயேசுவை டைவெர்ட் பண்றதுக்கு சாத்தான் முயற்சி தான். அதே சமயத்துல சபைய எந்தெந்த வகையில அவன் என்ன பண்ணுவான்னு பார்க்கும்பொழுது, அந்த வழி விலக செய்வதற்கு, தான் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்துல எப்படி பின்னடைவு செய்வதற்கு, விழுந்து போவதற்கு எந்தெந்த வகையில அவர்களை அவர் என்ன பண்ணலாம் பார்க்கும் பொழுது, அவன் அந்த சோதனைகளை செய்ய முடியுன்றது குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம், எல்லாம் பார்க்க முடியாது, டைம் கம்மி தான் இருக்கு. ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஏன்னா கத்திரி இயேசு தன்னுடைய வாழ்க்கையில கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டார் இல்லைங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்ணி உடனே எங்க போயிட்டாருங்க, எங்க போயிட்டாரு, வனாந்தரத்துக்கு போயிட்டாரு இல்லைங்களா. வனாந்தரத்துல போயிட்டு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது 40 நாள் என்ன போயிட்டாருங்க, உபவாசம் இருந்துட்டார். 40 நாள் உபவாசம் இருந்தாருங்களா. அப்போ கத்திரி இயேசு உபவாசம் இருந்தார், நம்மளும் நாளைக்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு உடனே போய் கையோட 40 நாள் உபவாசம் போயிடலாங்களா, கண்டிப்பா இல்ல இல்லைங்களா. என்ன பண்ணான்னா, தன்னை குறித்து எழுதக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், தான் நிறைவேற்ற போகிற அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்துல எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற அந்த மெடிடேஷன் அவர் என்ன பண்றாருமா, போயிட்டார் இல்லைங்களா. அந்த 40 நாள் அவர் அந்த மெடிடேஷன் போயிட்டு அந்த 40 நாள் முடிகிற வரைக்கும் சாப்பாடு பத்தி நினைக்கல, தண்ணி பத்தி என்ன பண்ணலைங்க, நினைக்கல, அப்படியே மறந்துட்டு இருக்காரு இல்லீங்களா. நம்ம டைம் கரெக்டா என்ன பண்ணும், கரெக்டா போகணும் இல்ல என்ன இருக்கு, டைம் ஆச்சு வாச்சு பாரு சப்ஜெக்ட் எப்ப முடிப்பாரு நம்ம போயிடலாம் இந்த மாதிரி திங்க் போடுறோம். ஆனா கத்தர் ஏசு எத்தனை நாள் இருக்காங்க நம்ம மெடிடேஷன் அந்த மாதிரி இருந்திருக்காரு, 40 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம என்ன பண்ணிருக்காருங்க மெடிடேஷன் போயிருக்காரு. அப்போ மெடிடேஷன் இருக்கும் போது என்ன இருக்குன்னு பார்க்கும்போது தான் நிறைவேற்றக்கூடிய அந்த மாபெரும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை எப்படியெல்லாம் நம்ம செய்யணும், எந்தெந்த வேத வாக்கியங்கள் எப்படியெல்லாம் சொல்லுகிறது, தேவனே நீர் விரும்புகிற பிரகாரமாக என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு நான் எப்படியெல்லாம் பண்ணுன்றத ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாள்ல அந்த 40 நாள் முடிச்சுட்டு யார் வருதுங்க, சாத்தான் வரான். வந்துட்டு என்ன பண்றாங்க, வந்தக்கு நேரம் கூப்பிட்டு இல்லைங்களா, அதை வாசிக்கிறோம் மத்தேயு 4:1-11 வசனங்கள் இருக்கு, அந்த முதல் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்.
அப்ப பாருங்க, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்ப என்ன சொல்லணும், இந்த மாதிரி அதை சொல்லும்போது கர்த்தர் இயேசு 30 வயசு ஆகிற வரைக்கும் என்ன ஆகல, எந்த பிரச்சனை கிடையாது, சில பிரச்சனைகள் இருந்துச்சு அது தேவன் அருமையாக பாதுகாத்துட்டார். ஆனா இப்ப இந்த 30 வயசுக்கு மேல என்ன பார்க்கும் பொழுது அவரு கான்சன்ட்ரேஷன் பண்ணார், யோர்தான்ல போயிட்டு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும் போது உடனே ஸ்டார்ட் பண்ணார். யாருங்க, இதுதான் டேபர்னாக்கல் தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் என்ன இல்ல ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அந்த டேபர்னாக்கல் இதுதான் தெரிஞ்ச உடனே இத இல்லாம என்ன பண்ணும், பண்ண எப்படி பண்ணும்னா அப்படியே ஜனங்கள் மத்தியில ஓபன் பண்ணி காமிச்சிடணும், யார் இவருன்றத ஓபன் பண்ணி காமிக்கணும், ரேன்சம் தடுக்கணும் இல்லீங்களா, மனுகுலத்தினுடைய மீட்பை என்ன பண்ணும், தடை செய்யணும். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்கு தனிப்பட்ட அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணுங்க, தடை செய்யணும். இது மிகப்பெரிய ஒரு நோக்கமாயிருச்சு யாருக்குங்க, சாத்தானுக்கு. அப்போ எப்படி இந்த இடத்துல சாத்தான் இந்த அளவுக்கு செய்யறான் அப்படின்னு பார்க்கும்போது அதை சொல்லும் போது இந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணி வரும்போது தான் பிரச்சனை இல்லைங்களா, கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்த பிற்பாடு இல்லைங்களா அது பிரச்சனை வந்து. எப்படி பிற்பாடு வந்துச்சுன்னு பார்க்கும்போது அந்த ஊழியத்தை அர்ப்பணிச்சு தேவனுக்கு செய்யணும், எந்த விதத்துல செய்யணும்னா தேவன் விரும்புகிற பிரகாரம் செய்யணும், அதுதான் முக்கியம். நம்ம இஷ்டத்து சேரல, கத்திரி இயேசுவின் இஷ்டத்துக்கு அவர் என்ன பண்ணலீங்க செய்யல, தேவன் விரும்பிட்டார், அந்த விருப்பத்தின்படி அவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுறதுல அவருக்கு வச்சார் டெஸ்ட். அப்ப பாருங்க, அந்த ஒரே நோக்கத்திலிருந்து டைவெர்ட் பண்றது அதுதான் சாத்தானுடைய நோக்கம், வேற எதுவுமே இல்ல. டேபர்நாக்கல் கூட சேம் அதே தான், அந்த கயிறுகள் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வழிநடத்தல் மாத்திரம் இல்ல அப்படின்னா டேபர்நாக்கலுடைய நிலைமை என்ன இருக்கு, முற்றிலும் முடிச்சு. அப்ப பாருங்க, தேவனுடைய சித்தம் செய்யறதுல அந்த செய்யும் போது இருக்கக்கூடிய பாடுகள் உபத்திரவங்கள் சோதனைகளை நம்ம முன்னதாவே அறிஞ்சுக்கொள்ளணும் சொல்றார். அப்போ எப்படி சொல்றன்னா, கத்திரேசு அருமையான ஒரு வார்த்தை சொல்வார், ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருந்துட்டா, கோபுரத்தை கட்ட மனதா இருந்துட்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க, ஏன்னா தானு போயிட்டு என்ன பண்ணிடுவாரு, பாதியில வேலை என்ன பண்ணிடுவான், வரவும் ஒரு நோக்கத்தோட வந்துட்டு இருப்போம், வழி மாதிரி எங்கேயோ போயிருவோம். அப்போ வந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டுமானால் அப்ப பாருங்க, உட்கார்ந்து செல்லும் செலவை என்ன பண்ணும், அக்கௌண்ட் செக் பண்ணிட்டே இருக்கணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம பாட்டில் ஏதோ ஒரு டைரக்ஷன் ஓடிட்டு இருப்போம், அவ்வளவுதான், ஏதோ பண்ணிட்டு இருப்போம், ஏதோ வந்துட்டோம், பழக்கம் ஆயிடுச்சு, நம்ம வேலைகள் என்ன பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப பாருங்க, இந்த மாதிரி அந்த நோக்கம் அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்ற விஷயத்தை பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த அர்ப்பணிச்சு வந்த அந்த முழுமையான நோக்கத்தை கத்திர என்ன பண்ணு பார்க்கும்பொழுது புரிஞ்சுக்கொண்டே அந்த வேலைகளை செஞ்சார் இல்லைங்களா, புரிஞ்சுட்டார் இதுதான் வேலை, இப்படி எல்லாம் செய்யணும் இப்படிதான் செய்யணும் சொல்லிட்டு கரெக்டா என்ன பண்ணார், அவருடைய ஓட்டத்தை 3.5 வருஷத்துல நிறைவு செஞ்சிட்டார். அதே போல நம்ம கூட இன்னைக்கு கத்திர இயேசு மாதிரியே சேம், அவர் என்ன பண்ணிட்டு வந்தாரோ அதே மாதிரி தான் அந்த உடன்படிக்கை செஞ்சுட்டு இல்லைங்களா கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ கத்திர அன்னைக்கு கோபுரத்தை கட்ட மனதா இருந்தால் செல்லும் செலவை உட்கார்ந்து என்ன பண்றாரு, கால்குலேட் பண்ணிட்டு வேலையை கூட என்ன பண்றாரு, முடிச்சுட்டு போயிட்டார். இப்ப நம்ம கூட வந்திருக்கோம், இப்போ நம்முடைய அர்ப்பணிப்பு இல்லீங்களா, ஃபர்ஸ்ட் வேலை அர்ப்பணிச்சிட்டோம், இப்ப அர்ப்பணிச்ச பிற்பாடு இப்ப என்ன பண்ணு பார்க்கும்பொழுது தேவனுடைய சித்தம் என்ன, அவர் விரும்புகிற பிரகாரம் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியது அவசியம். நம்ம இஷ்டத்துக்கு இல்ல, நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம் இப்படி எல்லாம் பண்ணா அப்படி பண்ணோம், அது இல்ல, தேவன் விரும்புகிற வகையில அவர் எப்படி விரும்பிட்டாரோ அந்த வகையில தேவனுடைய சித்தம் செய்யணும், அதுதான் முக்கியம் இல்லைங்களா. அப்போ தேவனுடைய வழிநடத்தல் ரொம்ப அவசியம், தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்டு அந்த தேவனுடைய வழிநடத்தலின் படி வேலைகளை செய்யும் போது தேவன் அதை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பார். இல்லனா அநேக தோல்விகள் இல்லைங்களா, அநேக கலக்கம் குழப்பம் எல்லாம் வந்துடும், வரும்போது என்ன ஆட்டோமேட்டிக் டிஸ்கரேஜ் ஆயிரும், டிஸ்கரேஜ் நம்மளுடைய ஓட்டத்தை தடை செஞ்சிடும். அப்ப பாருங்க, தெளிந்த புத்தியில கான்சன்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம முடிவு எடுத்து செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னா, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் விரும்புகிற பிரகாரம் கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றுறது, அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பாக்குறோம். அப்ப பாருங்க, அன்றைக்கு கர்த்தர் இயேசு அந்த தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு டைம் எடுத்துட்டா 40 நாள் டைம் எடுத்துட்டார். ஆனா நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி டைம் எடுத்துக்கலாங்களா அப்படின்னா, தேவையே இல்லை இல்லைங்களா, ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா கர்த்தர் முதல் புது சிருஷ்டி, அந்த முதல் புது சிருஷ்டியா இருக்கும் போது அந்த ஓட்டத்தை தூக்கும் போது கூட யார் இருந்தாருங்க, யார் இல்ல, தனிமையில ஓடி அநேக உபத்திரவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கி ஓட வேண்டியிருந்துச்சு. ஆனா நமக்கு மத்தியில இன்றைக்கு அநேக சகோதர சகோதரிகள் நமக்கு முன்மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, ஓடிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அப்போ நம்ம கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னா, உடனே தேவனுடைய தெய்வீக சித்தத்தை புரிஞ்சு கொள்ளணும்னா இன்னைக்கு நம்ம ஹெல்ப் பண்ற யார் இருக்காருங்க, அநேக சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள்ட்ட கேட்கலாம், இந்த பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நமக்கு தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக நானும் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கேன், நான் எப்படி எல்லாம் ஓடணும், என்னுடைய ஓட்டத்தை எப்படி துவக்கணும், நான் என்ன செய்யணும்ன்றத என்ன பண்ணலாம், ஈஸியா இன்னைக்கு கவுன்சிலிங் கேட்டு நாம் வாங்கிக்கலாம் இல்லையா, தேவனுடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளலாம். கரெக்டுங்களா தப்பா, கண்டிப்பா செய்யலாம், தேவனுடைய வழிநடத்தல நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இது பெற்றுக்கொள்றது ரொம்ப அவசியம், இது ரொம்ப சரியான ஒரு மெத்தட், ரொம்ப சுலபமான வழி சொல்றார். ஆனா இந்த சுலபமான வழியில சாத்தான் இன்னும் ஒரு தந்திரம் வைப்பார். எப்படி தந்திரம் வைப்பார்னா, நம்ம வந்திருக்கோம் தேவனுடைய தெய்வீக சித்தம் செய்யறதுக்கு, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஆனா சில நேரத்துல நம்ம சகோதர சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன பார்க்கும்பொழுது, அவர்களுடைய சுய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மள கருவிகளா என்ன பண்ணிருவாங்க, பயன்படுத்திடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சொல்றாங்க. அப்போ சாத்தான் எப்படி பயன்படுத்துவான்னா, ரொம்ப அதான் தேவனுடைய தெய்வீக சித்தம் செய்யணும், செஞ்சுக்கோ, கத்திரக்காக சரியா வந்திருக்கியா வந்துக்கோ, ஆனா அவர் விரும்புகிற பிரகாரம் என்ன பண்ணக்கூடாது, இதுதான் அவனுடைய டைவர்ஷனா இருக்கும். அப்ப வனாந்தரத்துல வரக்கூடிய காற்று எதுனா, அன்னைக்கு அன்றைக்கு தேபர்னாக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து காற்றுகளால. ஆனா இங்க வரக்கூடிய சாத்தானுடைய வஞ்சகம் என்னன்னா, சகோதர சகோதரர்கள் தங்களுடைய திட்டத்தை முன்னாடி வச்சு அந்த திட்டத்துக்கு நம்மளை ஊழியக்காரலாம் ஆக்கிடுவாங்க. அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எது, ஏன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்க யாருக்கு, பிதாவாக்கிய தேவனுக்கு. அப்ப பிதாவாகிய தேவன் விரும்புகிற வகையில நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றும் மொழியா, நம்முடைய சகோதரர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுல நம்ம என்ன பண்ணிருக்கூடாது, கோஆபரேட் பண்ணிருக்கோம். அவர்களுக்கு நம்ம ஊழியக்காரர்களா ஆயிடக்கூடாது. சத்தியம் சொல்லி சகோதரர்கள் வந்து என்ன பண்ண, அழகா சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு அழகா வருவாள், வந்ததுக்கு அப்புறம் யார் அந்த சத்தியம் சொன்னாரோ அவருக்கு மாத்திரம் அவர் என்ன, ஒரு ஃபேன் மாதிரி ஆயிடுவாரு, அப்படியே வருவாரு, அவர் சொல்ற பேச்சு கேட்பாரு, அப்படி போவாரு வருவாரு, மற்ற சொல்றதெல்லாம் கேக்குறதுலயே. அப்படின்னா சரியாக தேவனுடைய தெய்வீக திட்டத்தை புரிஞ்சுக்கணும். சாத்தான் அந்த ஒரே நோக்கத்துல இருந்து வழி விலக செய்வதற்கு அநேக தந்திரமான காற்றுகளை என்ன பண்ணிருப்பான், அனுப்பிட்டிருப்பான். எப்படி வேணா பயன்படுத்தலாம், சகோதரர்கள் கூட என்ன பண்ணலாம். சிக்ஸ்வலின் பிரதர் அழகா சொல்றார், சகோதரர்கள் மற்றும் சகோதரர்கள் சாத்தானுடைய கருவிகள் ஆகறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இருக்கும் போது கண்டிப்பா ஜாக்கிரதையா இருங்க. பிதாவாக தேவனுடைய சித்தம் செய்யறதுக்காக வந்திருக்கோம், அவருடைய சித்தம் என்ன அதை நம்ம தெரிஞ்சு அதன் வழியில நிறைவேற்றுறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு நோக்கம் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்போது, ரொம்ப சரியான ஒரு நோக்கமாக நம்ம மகா பரிசுத்தலத்தை நோக்கி நடக்கக்கூடிய சகோதர சகோதரர்களாக இருக்கணும். அப்போ இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா சாத்தான் நம்மள வழி விலக செஞ்சிருவான் அப்படின்ற விஷயத்த நாம் பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இன்னொன்னு பார்க்கும் பொழுது அது சொல்லும் போது எப்படி சொல்றான்னா, எப்ரே 4:15 நம்ம வாசிக்கலாம்,
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே
நமக்கிருக்கிறார். இயேசுக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் வந்துச்சோ அது டேபர்னாக்கல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரருக்கும் அது கண்டிப்பா வரும். அப்ப வருது அப்படின்னா, கர்த்தர் இயேசு என்றைக்கு யோர்தான் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணாரோ அன்னைக்கே அவர் ஒரு புது சிருஷ்டியா என்ன பண்றாருங்க, தேவன் கன்சிடர் பண்றாரு. அப்போ புது சிருஷ்டி, நம்மளும் புது சிருஷ்டியாக கர்த்தர் இயேசு பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு அவர் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு அனுபவங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது, புது சிருஷ்டிக்கான ஒரு சோதனைகள், அந்த சோதனைகளே அவர் வாங்கிட்டார். அப்ப தேவன் கூட அவர் எப்படி பாத்துட்டார், புது சிருஷ்டியாகவே அவர் பாத்துட்டார். அந்த யோர்தான்ல ஒப்பு கொடுத்தத கல்வாரியில முடிச்சு என்ன பண்றாருங்க, பினிஷ் பண்ணி காமிச்சிட்டார். அப்ப நமக்கு கூட வருகிற சோதனைகள், இந்த ஒரு உபத்திரவங்கள், இந்த ஒரு வஞ்சனைகள் எப்படி இருக்கணும், கர்த்தர் இயேசுக்கு எப்படி எல்லாம் வந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் நமக்கு கூட நம்மளுடைய வாழ்க்கை கூட நடக்கும் அப்படின்னு விஷயத்த நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த ஒரு சோதனைகள் உலகத்துல வரக்கூடிய சோதனைகள் மாதிரி இல்ல, இது புது சிருஷ்டிகளுக்கே உரிய சோதனை. அப்ப புது சிருஷ்டிகளுக்கே உரிய சோதனைனா, புது சிருஷ்டி எவ்வளவு உயர்வானது, அப்போ சோதனைகள் கூட உலகம் கண்டுகொள்ள முடியாத வகையில் என்ன பண்ணுவோம், ரொம்ப டீப்பா வரும், சரியான ஒரு தந்திரமாக வரும். வந்திருக்க கூடிய நம்மளுடைய நோக்கத்திலிருந்து வழிவிலக செய்வதற்கு அநேக காற்றுகள், சாத்தானுடைய அநேக தந்திரமான வேலைகள், பெரும் முயற்சிகள் நம்ம மத்தியில நமக்குள்ள நடைபெறும். பக்கத்துல பாத்திர கூடாது, ஓ இவர் மேல அவர் மேல பார்க்கலாம். நமக்குள்ள இது நடக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நான் பார்க்கணும். அப்ப பாருங்க, ஸ்ட்ராங் கயிறுகள் என்ன பண்ணும், உறுதியாக கட்டப்பட்டிருக்கணும். இல்ல அப்படின்னா, தேவனுடைய வழிநடத்தல் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம், இஷ்டம் நம்மளுடைய சுய சித்தத்தை விரும்பிட்டோம், இல்ல அவருடைய வழிநடத்தல் படி நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வாழ்க்கை அமைச்சுக்கொள்ளலன்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்யறக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, தேவனுடைய வழிநடத்தல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்காது. தேவனுடைய சித்தம் நிறைவேற்றன்னு சொல்லுவோம், ஆனா அவர் விரும்புகிற பிரகாரம் நம்ம என்ன பண்ண முடியாது, நிறைவேற்ற முடியாது. இதுதான் சாத்தானுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்குது அப்படின்னு விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, டேபர்னாக்கள் 40 வருஷம் இருந்துச்சு, அந்த 40 வருஷமும் அதுக்கு என்ன இருக்குங்க, உபத்திரவம், அதே சமயத்துல ஆபத்து கண்டிப்பா அதுக்கு இருந்துச்சு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, அநேகருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி இருக்குன்னா, சகோதர சகோதரர்களுக்கு நம்ம சரியா கான்சன்ட்ரேஷன் பண்ணாதனால தான் நமக்கு என்ன இருக்குது, சோதனை உபத்திரவம் கஷ்டம் எல்லாம் இருக்கு. அதனால என்ன பண்ணிடலாம், கான்சன்ட்ரேஷன் பண்ணிடலாம் இல்லைங்களா. தேவனுக்கு நம்மள என்ன பண்ணிடலாம், முழுமையா அர்ப்பணிச்சிட்டீங்கன்னா பிரதர் பிரச்சனை இல்லை இல்லைங்களா. அநேக பெண்டிகாஸ்ட் பாஸ் சொல்லுவாங்க, நீங்க சரியான ஓட்டம் ஓடதில்ல, பின்மாற்றத்துல போயிட்டு இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு என்ன இருக்குது, கஷ்டம் வந்துட்டு இருக்குது இல்லைங்களா, இவ்வளவு பாடு வந்துருச்சு, உபத்திரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா அடுத்த வாரத்துல இருந்து சரியா சர்ச்சுக்கு வந்துருக்கேன், அந்த காணிக்கையில கொடுக்குற அந்த வேலைக்கு செஞ்சிருவாங்க. அதே போல நம்ம சகோதர சகோதரர்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, உயர்ந்த நிலைமையில ஒரு உபத்திரம் ஒரு பாடு வந்துச்சுன்னா உடனே சொல்லிடுவோம், சகோதரர் மத்தியில தெளிவா சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், இவர் சரியா கான்சன்ட்ரேஷன் பண்றது இல்ல, சரியா தேவனுடைய வழிகள்ல நடக்கிறது இல்ல, அதனாலதான் இவருக்கு என்ன இருக்குது, உபத்திரம் பிரச்சனை வந்துருக்குது. அதனால இவர் என்ன பண்ணுவா, சகோதரே சகோதரே நீங்க என்ன பண்ணுங்க, இன்னும் தேவனிடத்துல நீங்க நெருங்கி நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி தங்களுடைய வாழ்க்கை உடன்படிக்கையை இன்னும் உறுதிப்படுத்தி என்ன பண்ணுங்க, நடங்க சொல்லுவோம். அப்ப பாருங்க, இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும், கான்சன்ட்ரேஷன் பண்ணாதவருக்கு எந்த விதமான சோதனையும் இல்லை. ஏன்னா இது சோதனைகளே இல்லை, ஏன்னா புது சிருஷ்டிக்கான சோதனைகள் யார் கான்சன்ட்ரேஷன் பண்றாரோ, அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை யார் செய்யறாரோ அவருக்கு தான் பிரச்சனை. அர்ப்பணிப்பின் வாழ்க்கை செய்யாத ஒருத்தருக்கும் எந்த பிரச்சனையும், தண்ணியில போயிட்டு வந்திருக்கலாம் அது தப்பே கிடையாது, தண்ணியில போய் அநேக சகோதருக்கு முன்பதாக அந்த தண்ணீர்னால ஒரு அடையாள தலகா செஞ்சுட்டு வந்திருக்கலாம். ஆனா கான்சன்ட்ரேஷன் இல்லைங்களா, அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை யார் செய்யறாரோ அப்பதான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி நம்முடைய முழு அர்ப்பணிப்பு செய்த உடனே சாத்தான் நம்மளை விட்டு ஓடி போயிருவான்னு நினைக்கக்கூடாது. நம்ம நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டோம், தேவனுக்காக என்னுடைய வாழ்க்கையே ஒப்பு கொடுத்துறேன் பிரதர், அப்பதான் சாத்தான் நினைப்பான், அது வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், பிரச்சனையே கிடையாது அவனுக்கு, ஏன்னா வரவே மாட்டான். அப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் போது சாத்தான் நம்மளை விட்டு ஓடி போயிருவான்ட்டு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் சொன்னாங்கன்னா என்ன பண்ண வேண்டாம், நம்ப வேண்டாம். ஏன்னா அவங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்தை சரியானபடி நம்ம புரிஞ்சு கொள்ளல. சரியானபடி புரிஞ்சு கொண்டிருந்தார்னா அவர் கண்டிப்பா சொல்லுவாரு, நீங்க எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாடு உபத்திரவங்கள் இருக்குது இருக்குது. அதை சொல்லும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தை சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி போறோமோ, எந்த அளவுக்கு அந்த நெருங்கி தேவனிடத்துல போறோமோ, அந்த அளவுக்கு உபத்திரவும் பாடல்களும் சாத்தானால அநேக, அது சொல்லும் போது விழுந்து போன தூதர்களால அநேக ஆபத்துகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது, அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, உடன்படிக்கைக்கு இல்லைங்களா, நம்ம செய்து கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு சோதனை கண்டிப்பா வேணுங்களா வேணாவா, வேணும். அதே சமயத்துல நம்முடைய குண லட்சணங்களுக்கு அந்த சோதனைகள் அவசியம். ஏன்னா இது கான்சன்ட்ரேஷன் பண்ணாதவருக்கு கொடுக்க முடியாது. அர்ப்பணிப்பின் வாழ்க்கை செய்யாதவருக்கு இப்ப ஏற்பட்டதான ஒரு சோதனை கொடுத்து அவர் என்ன பண்ண மாட்டார், தாங்க மாட்டார் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க, இந்த ஒரு காலத்துல யாருக்கு தான் அப்போ உபத்திரம் சோதனைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, யார் முழு அர்ப்பணிப்பு செஞ்சு ஒரு தற்காலிகமான இந்த டேபர்னாக்கலா இருக்கிறாரோ அவருக்கு தான் ஆபத்து. டேபர்னாக்கலாவே ஆகறதுக்கு விருப்பம் இல்லாதவருக்கு என்ன இல்லைங்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாளையத்துல எந்த காத்து வந்தாலும் சரி, எந்த மழை வந்தாலும் சரி, எந்த பிரச்சனையும் கிடையாது. எதுக்குதான் ஆபத்து டேபர்னாக்களுக்கு, ஆசரிப்பின் கூடாது, தேவன் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலம், அந்த வாசஸ்தலத்துக்கு தான் ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்றோம் பார்க்கும் பொழுது, நம்ம டேபர்னாக்களாக அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணும் போது தான் நமக்கு ஆபத்து இருக்கோ இல்லையா, கான்சன்ட்ரேஷன் பண்ணலன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ணுனா சாத்தான் ஓடி போயிருவான்ட்டு எந்த சகோதர சகோதரர்கள் சொன்னாலும் நீங்க என்ன பண்ண, நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ப கூடாது இல்லைங்களா. எப்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணா அப்பதான் சாத்தானும் அவனுடைய தூதர்களாலும் ஆபத்து இருக்குன்றத பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் பார்க்கும்போது கர்த்தர் இயேசு இல்லீங்களா எப்படி சொன்னா ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவன் என்ன பண்ண வேண்டியிருக்கு கொடுக்க வேண்டிச்சு. அதான் அங்க நிழல்ல காமிச்சிட்டார் ஆசாரியன் தன்னோட ஜீவனை என்ன பண்ணும் பாவண்டி வரனால ஒப்பு கொடுக்கணும். அன்னைக்கு ஆசாரியன் ஒப்பு கொடுக்க முடியாது, அதுக்கு பதில என்ன பண்றாரு பக்கத்துல காலை ஆட்டுக்க வச்சிட்டார். அதே போலதான் இந்த இடத்துல பாருங்க இந்த நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய தெய்வீக திட்டங்களை எப்படி நிறைவேற்றணும்ன்றத கத்தர் பிளான் பண்ணார். எப்படி பிளான் பண்ணார்னா 40 days 40 நாள் உட்கார்ந்து என்ன பண்ணாரு கிளியரா பிளான் பண்ணார் எப்படி எல்லாம் செய்யணும் இல்லீங்களா எந்தெந்த விதத்துல நம்ம வேலைகளை நிறைவேற்ற வேண்டியிருக்குன்றத தெளிவா பிளான் பண்ணார். அப்படி பிளான் பண்ணும் போது கண்டிப்பா அதுல ஒரு பாட்டு எழுதிருந்துச்சு. என்ன பாட்டுச்சுங்க கிறிஸ்து பாடுபட வேண்டும் இல்லீங்களா எப்படி எல்லாம் பாடுபடுவார் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இல்லீங்களா. அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கும். இதெல்லாம் படிக்கும் போது ஓ மேசியா இந்த வேலைகள் எல்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு இந்த வேத வாக்கியங்களை நிறைவேற்ற வேண்டியிருக்கு இதை நிறைவேற்ற வேண்டியிருக்கு அதை நிறைவேற்ற வேண்டியிருக்கு அப்படின்ற அந்த ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல சாத்தான் என்ன பண்ணிருப்பான் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை கணிச்சிருவேன். என்ன செஞ்சா வசனங்களை உள்டா பண்ணி காமிப்பா அவ்வளவுதான் வேற எதுவும் செய்ய மாட்டான். இதுதான் வழி இல்ல இதுதான் வழி மாத்தி மட்டும் விட்டுருவான் அவ்வளவுதான். ஒரு நம்ம போயிட்டு இருக்க அந்த ஒரே நோக்கத்துல இருந்து ஜஸ்ட் வழி வைக்குவான் இல்லைங்களா. ஒரு கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பாயிண்ட் மார்ச்சு எவ்வளவு தூரம் போங்க ஒரே ஒரு மில்லி மீட்டர் கொஞ்சம் திருப்பி விட்டா போதும் என்ன இருங்க. கப்பல்கள் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க அதனுடைய சிறிய சுக்கான்களை என்ன பண்ணுதுங்களாமா அது போகிற பாதைய நிர்ணயம் பண்ணுது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிறு காரியங்களை டைவர்ட் பண்ணி விட்டா போதும் பெரிய அளவுல வந்து அப்படியே இங்க உட்காந்துருக்க தூக்கிட்டு போய் ஒரு பாகால் கோயில உட்கார வைக்க மாட்டார். இங்கதான் இருப்போம் ஆனா நம்மளுடைய நோக்கத்தை மாத்திரம் என்ன பண்ணிருவோம் டைவர்ட் பண்ற அவ்வளவுதான் சாதனுடைய பெரிய வேலை ஒண்ணும் கிடையாது. இதே போலதான் கர்த்தர் இயேசு விட்டவன் வந்து அந்த சோதனைகளை செய்யும் போது கூட சேம் அப்படியே தான் செஞ்சா. அவர் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தேவன் விரும்புகிற வகையில அவருடைய தீர்க்கதரிசனங்கள் படி அவருடைய வார்த்தைகள் படி அதை நிறைவேற்றுவதற்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது கர்த்தர் இயேசு அப்போ இந்த இடத்துல சாத்தானும் பிளான் பண்ற என்னன்னா இந்த ஒரே நோக்கத்துல இருந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு கர்த்தர் இயேசுவை டைவர்ட் பண்ணி விடணும். எப்படி டைவர்ட் பண்ணும் நேரம் வந்துட்டு இல்லீங்களா கண்டிப்பா வந்து என்ன பண்றாரு சொல்லும் போது அந்த கவுன்சிலிங் கொடுக்கறாரம்மா. ஜாதா சாதாரண கவுன்சிலிங் இல்ல சும்மா வந்துட்டு எதிரடியா சாத்தானா வந்துல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரெண்டா வந்துட்டு கூப்பிடுறாரு இல்லீங்களா என்ன பண்ணிருக்கீங்க 40 நாள் ஆச்சு சாப்பிடல தண்ணி குடிக்கல அப்படியே உட்காந்துருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாருங்க எவ்வளவு பாடி என்ன ஆயிட்டு இருக்குது எவ்வளவு வீக் ஆயிடுச்சு பாத்தீங்களா அவ்வளவு வீக் ஆயிட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது இது வானாந்திரம் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க பாருங்க இப்போதான் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க தேவனுடைய தெய்வீக வல்லமை உங்களுக்கு கிடைச்சிருக்குது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அப்ப பெற்றுக்கொண்டிருக்கும் போது நீங்க நினைச்சா என்ன வேணா என்ன பண்ண முடியும் செய்ய முடியும். உங்ககிட்ட வல்லமை இருக்கு நீங்க பயன்படுத்துங்க ஃபர்ஸ்ட் சரியத்தை பாருங்க அப்போதான் இந்த வேலையை என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் இல்லைங்களா. கர்த்தரே என்ன சொல்றாரு ஆமாமா சரீரத்தை வச்சு தான் என்ன பண்றோம் இந்த சரீரத்தை தான் ரேன்சம் கொடுக்கணும். இந்த சரியத்தை ரேன்சம் கொடுக்க வேண்டியிருக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதனால இத பாதுகாப்பா வச்சுட்டா என்ன பண்ணிடலாம் பண்ணிடலாம். உடனே கல்லுகளை அப்பா அம்மா சாப்பிட்டாரா என்ன பண்றாரு தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான் இல்ல. அப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா சாத்தான் வந்து ஒரு ஃப்ரெண்டா வந்து என்ன பண்ணிருக்கார் பார்க்கும்போது அவருக்கு முன்பாக வந்து சொல்லிட்டார். சொல்லும் போது அந்த இடத்துல கத்திரியாசு ஏதாவது காம்பிரமைஸ் பேசினாரா இமீடியட் ஆக்சன்லாமா இமீடியட் ஒரே வார்த்தை நோ அவ்வளவுதான் இல்ல அது கொஞ்சம் அப்படியே பெருகர் கூட்டு கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன இருங்க. அதான் சொல்ற ஒரு பாவம் நம்ம எதிர்கொள்ளணும்னா அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு அருமையான மெத்தட் சொல்றாரு இந்த இடத்துல. எப்படி மெத்தட் சொல்றாருன்னா பாவத்தை எதிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணும் பாவத்தை நம்ம இருந்து ஒரு பலவீனம் இருக்கு இதுல இருந்து மேற்கொள்ளணும் என்ன செய்யணும் சில உறுதியான தீர்மானங்கள் எடுக்கணும் இல்லைங்களா. அந்த உறுதியான தீர்மானங்களை நிலைச்சு நிக்கணும். அப்போ பிரேயர் பண்ணி இதை நம்ம உறுதியான தீர்மானங்கள் எடுத்து சில பொறுப்புகளை நம்ம மேல வாங்கிட்டா அதுல என்ன பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலாம். அப்பவும் தொடருது என்ன பண்றது சில பலவீனங்கள் சில உறுதியான முடிவுகள் எடுத்துட்டோம் மறுபடியும் வாங்குறோம் சில பொறுப்புகளுக்கு வேற வாங்கிட்டோம் அப்ப கூட இந்த பலவீனங்கள் தொடருது என்ன செய்யறதுன்னா இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா ஒரே பாயிண்ட் சாத்தானுடைய அந்த தந்திரங்கள் அவனுடைய உபதேசங்களா இருக்கட்டும் அவனுடைய டாக்டிக்ஸ் எதா இருந்தாலும் சரி ஒரே ஷாட்ல நோ அவ்வளவுதான். அது குறித்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் டிஸ்கஸ் பண்ணா கூட என்ன இருங்கலாமா அதனுடைய வீரியம் அப்படியே கம்மியாகி கம்மியாகி நமக்குள்ள போயிருமா அப்படியே வீரியம் கம்மியாகி சாத்தான் என்ன பண்ணுவோம் ஈஸியா பேசி பேசி ஈஸியா மடக்கிடும் அவ்வளவுதான், அவன் கூட பேச முடியாது இல்லைங்களா. பேசி ஆர்கியூமெண்ட் பண்ணி இது கரெக்டா அது கரெக்டா இப்படி டிஸ்கஸ் பண்றதுக்குள்ள என்ன பண்ணிடுவான், நம்மள கிளீன் போல்ட் பண்ணிடுவான் இல்லைங்களா. அதை சொல்லும் போது ஏவாள்கிட்ட எப்படி கன்வர்சேஷன் போயிருக்கோங்க, நம்ம ஃபாலோ கிளாஸ்ல அழகா பார்ப்போம். கன்வர்சேஷன் போகும், போகும்போது என்ன கிளீன் போல்ட் ஆயிடும். அதே போலதான் பாவத்தை குறித்து ஓவரா டிஸ்கஸே பண்ணக்கூடாது, சாத்தானுடைய விஷயங்கள் குறித்து ஓவரா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை டிஸ்கஸே பண்ண வேண்டாம், அவசியமே கிடையாது. படிக்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அப்ப பாருங்க எப்பேற்பட்ட வஞ்சனைகள் இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய உபதேசங்கள் எவ்வளவு இருக்குது இல்லைங்களா. அந்த உபதேசங்கள் ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஒவ்வொரு நாளைக்கு இன்னைக்கு புதுசு புதுசா என்ன இருக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப சாத்தான் கொடுக்கிற தந்திரங்களை எப்படின்னா தான் பண்ணுவோம், ஒரே சாட்ல நோ அவ்வளவுதான், வேண்டாம் தீமை தீமைய அப்படி விரத்துற வேண்டியதான். இது எப்படி இருக்கும், சரி கொஞ்சம் யோசனை பண்ணலாமே, இல்ல இது கரெக்ட் பண்ணி பாக்கலாமே, இது சரியா இது தானா செக் பண்ணி பாக்கலாமே, இப்படி எல்லாம் போன என்ன ஆகுதுன்னா அதனுடைய வீரியம் கம்மியாகி அதுக்குள்ளேயே போறதுக்கான வாய்ப்புகள் அதிக வாய்ப்புகள் ஆயிரும். அப்போ அத சொல்றாரு ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லன்னா சாத்தான் அந்த ஒரே நோக்கத்துல இருந்து நம்மள என்ன பண்ணிருவான், டைவர்ட் பண்ணிருவாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்கணும். அப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன பண்றாரு, வந்து இப்போ கர்த்தர் இயேசுக்கு அந்த ஆலோசனைகளை தொடர்ந்து கொடுக்கிறார், தெளிவா கொடுக்கிறார் என்னன்னா பிதாவினுடைய சித்தம் செய்யறீங்க ரொம்ப சந்தோஷம், எனக்கு கூட ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரி வந்து செய்யறத பார்த்தா எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. அப்போ நீங்க கூட என்ன பண்ணா செய்யுங்க, ஆனா இந்த இடத்துல நீங்களோட சரீரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ரொம்ப சோர்வாயிட்டு இருக்கீங்க, சாப்பிடல, பலவீனத்துல இருக்கீங்க, இந்த பலவீனத்தோட கத்தருடைய சித்தம் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் பலம் நடஞ்சது பிற்பாடு அப்புறம் போய் என்ன பண்ணலாம் வேலைய செய்யலாம். அதே போலதான் இந்த இடத்துல செய்வார். அப்ப பாருங்க எப்படி இது நடக்கும் அப்படின்னா, ஏன் உங்ககிட்ட என்ன இல்ல வல்லமை இருக்கு, புதிய பரிசுத்தாவிய பெற்றிருக்கீங்க, புது வல்லமைக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க, புது பலத்தோடு இருக்கீங்க, இப்ப நீங்க வேலை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லா வேலையும் என்ன ஆகும் சக்சஸ் ஆகும், ஏன்னா தேவன் உங்களோட கூட இருக்கார், நீங்க செய்யற வேலைகள் எல்லாம் நேரம் சக்சஸ் ஆயிரும். அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப பாருங்க இந்த இடத்துல கர்த்தர் இயேசுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் என்னன்னா, தேவனுடைய தெய்வீக வல்லமைய சுயநலத்திற்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்றது இல்லைங்களா. தேவன் அவர் வச்சிருக்கக்கூடிய வழிகளை விட்டுட்டு இல்லைங்களா, அதை சொல்லும்போது அந்த ஆவிக்குரிய கிருபைகளை தேவன் கொடுக்கிற கிரேஸ் அந்த கிருபைகளை சுயநலத்துக்கு என்ன பண்ணாருங்க பயன்படுத்திக் கொள்வதற்கு கத்தர் அருமையான ஆலோசனை சொன்னார் அப்படின்ற விஷயத்த பகராத சொல்லும்போது இந்த கல்லுகள் அப்பமங்கள் ஆகும்படிக்கு சொல்லுங்க சொல்லிட்டு அதை அப்பங்கள் நீங்க சொன்னீங்கன்னா என்ன ஆயிரும் ஆயிரும், அதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க. அப்ப சாப்பிடுங்க தப்பா தப்பா தவறு ஒன்று கிடையாது, ஏன்னா கர்த்தர் இயேசு பசியில இருக்கார் அவரால் முடியும் சாப்பிட முடியும். ஆனா தேவனுடைய தெய்வீக வல்லமை எதுக்குதான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவருடைய சித்தம் செய்வதற்கு, பிதாவினுடைய சித்தம் செய்வதற்கு தேவனுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தேவனுடைய தெய்வீக சித்தத்தை தன்னுடைய சுயசித்தத்திற்காக பயன்படுத்திக் கொள்வத அந்த ஒரு மாபெரும் மஞ்சள் என்ன பண்ணாரு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க இது கர்த்தர் இயேசுக்கு வந்துச்சு, ஆனா சிம்பிளா அவர் என்ன பண்றாரு நோ அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. ஆனா நமக்கு இன்னைக்கு இல்லைங்களா, நமக்கு கூட வருது, எப்படி வருதுன்னு பாக்கும்பொழுது இந்த பாதையில போயிட்டு இருந்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா சரி இப்படியே வீக் ஆகி இப்படியே போன உங்க நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எங்க போறீங்க, பிதாவினுடைய சித்தம் செய்ய போறேன், தேவனுடைய தெய்வீக சித்தம் செய்ய அப்ப அவ்வளவுதானா போயிருவீங்களா நீ வர மாட்டீங்களா. அப்ப பாருங்க சரீரம் கூட நேரம் போயிரும், எல்லா வல்லமையும் எல்லாம் இழந்துருங்க, வீடு வாசல் எல்லாமே நேரம் போயிரும். அப்ப போயிட்டு இருந்தா என்ன ஆகும, குழந்தைங்க மனைவிக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க, இப்படி அநேக கேள்விகள் வந்துட்டு இருக்கும். அப்ப பாருங்க வந்திருக்கும் போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிருவோம்னா இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணா ஓகே இதெல்லாம் வந்து அது போய் என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் என்ன பண்ணிடுறேன் போயிடறேன்னு சொல்லிட்டு தைரியமா முடிவெடுத்து வந்துருவோம். அப்ப வரும்போது சாத்தா இன்னொரு ஆலோசனை கொடுப்பான், என்னன்னா நீங்க போறது பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க போங்க, ஆனா போகணும்னா இந்த வேலைகளை செய்யணும்னா என்ன வேணிருக்கு சரீரத்துல பலம் வேணிருக்கு. அப்ப பலம் வேணும்னா என்ன பண்ணணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும், அது மாத்திரம் இல்ல நீங்க போனா நிறைய செலவாகும், ஊழியத்துக்கு போனா என்ன ஆகும் நிறைய செலவாகும். அப்ப செலவாகணும்னா என்ன பண்ணுங்க நீங்க சம்பாதிக்கணும். இப்பதான் எல்லாம் விட்டுட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காரு, வந்தவருக்கு மறுபடியும் ரைடா என்ன பண்ணுவாரு நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன்னா இப்ப புது ஐக்கியம் புது வல்லமை தேவனுடைய வழிநடத்தல் உங்களுக்கு கிடைச்சிச்சு, நீங்க செய்யறதெல்லாம் என்ன ஆகும் சக்சஸ் ஆகும், இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் சக்சஸ் ஆகாது. இப்ப நீங்க எதை செஞ்சீங்கனாலும் என்ன பண்ணுவார் தேவன் உங்க கூட இருக்கார், நம்மளோட ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார், அப்போ செய்கிற வேலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார். அதனால போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லைங்களா, வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு பொருள் சமாதிங்க அப்புறம் போய் ஊழியத்தை என்ன பண்ணுங்க செய்யுங்க இல்லைங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஐடியா கூட கொடுப்பா சாத்தான், நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரே நோக்கத்திலிருந்து டைவர்ட் பண்ணுவதற்காக அநேக ஆசீர்வாதங்களை கூட கொடுப்பார். நிறைய பேர் உபத்திரவத்துக்காக வெயிட் பண்ணிட்டு பாரு. உபத்திரம் வராது என்ன பண்ணிக்கலாம், எஸ்கேப் ஆயிடலாம் ஒரு டைரக்ஷன் பாத்துருப்பாரு. ஆனா இன்னொரு டைரக்ஷன்ல ஆசீர்வாதத்தை கொடுத்து என்ன பண்ணிருவான், வேற வழியில அனுப்பிட்டுருவார். அப்ப பாருங்க, அதான் சொல்லும் போது புது ஐக்கியம் கிடைச்சிருக்குது. வரும்போது ஒருத்தர் ரெண்டு பேர், இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரர்கள் இவ்வளவு பேர்த்து ஐக்கியம் வந்திருக்கோம். ஏன் இது கூட நல்ல ஒரு ஐடியா இருக்கு, என்ன பண்ணலாம், சகோதர சகோதரருடைய புது ஐக்கியம் கிடைச்சிருக்கு இல்லீங்களா. இது வரைக்கும் வேற ஒரு உண்மையில்லாத ஐக்கியம் இருந்துச்சு, இப்ப உண்மையான ஐக்கியம் கிடைச்சிருக்கு. தேவனுடைய வல்லமை கிடைச்சிருக்கு, பரிசுத்தவனுடைய ஒரு வல்லமை கிடைச்சிருக்கு. இப்ப இந்த புது ஐக்கியத்தையும் இந்த வல்லமையும் எதுக்கு பயன்படுத்தணும், வாங்கிறது நம்மளுடைய வேலை. ஆனா சாத்தன் சொல்லுவான், இத நம்முடைய சுய தேவைக்கு என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்க. சுய தேவைக்கு பயன்படுத்த எப்படி பயன்படுத்தினா, ஏன் பிரதர் இவ்வளவு பேர் சிஸ்டர்ஸுக்குமே ஒரு எல்ஐசி ஏஜென்ட் எடுத்துக்கங்களேன், நம்ம என்ன பண்ணலாம், எக்லீஷா வந்துட்டோம், புது ஐக்கியம் புது பிரதர்ஸ் எல்லாம் வந்தோம், ஒரே இது வரைக்கும் அங்க வந்து ரெண்டு பேர் மூணு பேர் இருந்தோம், இங்க வந்து நிறைய பேர் இருக்கும், ஒரே இந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஒரு மல்டி லெவல் மார்க்கெட் நமக்குள்ளே என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி என்ன பண்ணுவோம்னா, சபைகளுக்குள்ளாக பிசினஸ் மைண்ட் என்ன பண்ணிடுவாரு, ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் ஒரே நோக்கம். அந்த ஒரே நோக்கத்திலிருந்து விலை செய்வதற்கு சாத்தான் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தந்திரம் அதை சொல்ற கத்திரியேசுவை. இப்படிதான் டெஸ்ட் பண்ண, எப்படி டெஸ்ட் பண்ண, புது ஐக்கியம் புது வல்லமை வாங்கிட்டீங்க, இந்த வல்லமைய உங்களுடைய சுய தேவைக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்த வச்சிட்டார். அப்படி பயன்படுத்தினா கத்திரியேசு பயன்படுத்தினா தவறு ஒன்று கிடையாது. ஆனா தேவன் விரும்புகிறவர் வகையில அவருடைய சித்தம் என்ன பண்ணிருக்க முடியாது, செஞ்சிருக்க முடியாது. அதே போலதான் நம்ம கூட இப்ப வந்திருக்கோம், புது இதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்போ புது ஒரு ஐக்கியத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கோம். வந்திருக்கும் போது சாத்தான் நமக்கு கூட என்ன பண்ணுவான், இப்பேற்பட்ட ஆலோசனைகளை கொடுப்பான். இப்படி வனாந்தரத்துல அந்த நீதிமன்ற நிலைமையில டேபர்னாக்களை விட்டு இல்லீங்களா, அந்த விழுந்து போகும்படிக்கு காற்றுனாகும் மிகப்பெரிய இதுல அது வரும். அப்ப வரும்போது அதை வந்து பாதுகாத்துக்கொள்ளணும், இல்லனா கண்டிப்பா என்ன விழுந்துரும். தேவனுடைய வழிநடத்தல் படியாக நம்முடைய கான்சன்ட்ரேஷன் நிறைவேற்றணும் ஒழிய நம்முடைய மைண்ட்ல என்ன பண்ணிருக்கூடாது, இப்படித்தான் செய்யலாம், இப்படி பண்ணி இந்த மாதிரி செஞ்சு இந்த வேலைகள்லாம் முடிச்சு இவ்வளவு பணம் சம்பாரிச்சு இதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷனுக்காக இந்த வேலைகள்லாம் நம்ம என்ன பண்ணலாம் செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாதுன்னா அதுல இருந்து நம்ம செய்ய முடியாது. அப்போ இந்த இடத்துல சாத்தான் சில நியாயமான திட்டங்கள், அதை சொல்லும் போது நியாயமான அந்த திட்டங்களை வைப்பான். எப்படி வைப்பான்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது சின்னதா ஸ்டார்ட் பண்ணுவான், முடிக்கும் போது முடிச்சிடும். ஒரு கதை கூட சொல்லுவார் அருமையா, என்ன கதை சொல்லுவாருங்க, ஒரு ரொம்ப குளிர்காலத்துல ரொம்ப கோடமலை அடிச்சுட்டு நம்ம அதுவும் இங்கே கோடமலை தெரியாது, ஊட்டிலன்னா நல்லா எல்லாம் தெரியும், ரொம்ப கோடமலை அடிச்சு ரொம்ப அந்த ஒரு சாரல் அடிச்சிருக்கும், ரொம்ப குளிர் காத்து. அப்போ ஒரு தட்டான் என்ன பண்றாருமா, ஒரு பொண்ணு இது வந்து செஞ்சுட்டு அந்த உமியெல்லாம் போட்டு நெருப்பு வச்சுட்டு தாராமா, அப்படியே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அந்த வழியில ஒரு கழுதை வருது, கழுதை வந்துட்டு எங்கேயோ கொஞ்சம் ஹீட்டு இருக்குன்னா அந்த புகையினுடைய வாசனை பார்த்துட்டு அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் ரூம்குள்ளேன்னு வச்சுக்கலாம், தலையா நீட்டுச்சான், நீட்டும் போது அப்படி பார்த்தா வாசல்ல என்ன பண்ணிருக்குது, கழுதை கழுதை என்னது வேலை செய்யற இடத்துல என்ன பண்றா, ஒரு சின்ன ரூமு அப்படி வந்து தலை விடுதா. அப்போ வந்து உடனே வெளிப்போம் அப்படின்னு இருக்காரு, என்ன பண்றேன் உன்னா டிஸ்டர்பா பண்ண போறேன், சும்மா அந்த அந்த உமில நெருப்பு போடுற அதுல இருந்து வரக்கூடிய கொஞ்சம் ஹீட் என்ன ஆயிட்டு இருக்கு, லைட்டா அப்படியே ஒரு இதமா இருக்குது, நீ பாட்டுல வேலையை செய்ய, நான் என்ன பண்றேன் அந்த ஓரத்துல இருந்து அப்படியே அதை மாத்திரம் அப்படியே பாத்துக்கிறேன்னு சொன்னான். சரி சரி பரவாயில்ல எப்படி நின்னுக்க அப்படின்னு அப்படியே அலர்ட் பண்றான். அதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் என்ன உள்ள அப்படியே நடந்து உள்ள வந்துட்டு இருக்கு, என்ன கழுத உள்ள வந்துட்டு இருக்க அப்படி கேட்டவனும், இல்ல 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 நீ பாட்டுல வேலை செய், நான் ஒரு ஓரத்துல இருந்து என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அப்படியே குளிர் காஞ்சிக்கிறேன் அப்படியே பரிதவப்பட்டு பட்டு பட்டு உள்ள வந்தோன்னு கடைசியில என்ன உள்ள வந்து என்ன பண்ற கேக்கும் போது, இப்ப நான் முடிவு பண்ணும் யார வெளிய அனுப்பணும், ஒரு சாட்டை விட என்ன பண்ணிடுவாரு இவரு வெளியே போயிருவாரு இல்லைங்களா. அந்த மாதிரி யார் உள்ள இருக்கணும் வெளியே இருக்கணும் முடிவு பண்ண வேண்டியது நான்ன்ற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் என்ன உள்ளோம். அதே போலதான் நம்முடைய இந்த ஒரு ஓட்டத்துல கூட தேவனுடைய தெய்வீக சித்தம் செய்யறதுல தேவன் விரும்புகிற அந்த ஒரே நோக்கத்தை செய்கிற அந்த சித்தத்திலிருந்து அந்த ஒரு நோக்கத்திலிருந்து சாத்தான் டைவர்ட் பண்ணுவதற்கு அநேக வகைகளை நம்மளை பயன்படுத்துவதற்கு அவனுடைய தந்திரங்கள் எப்போதும் என்ன இருக்குங்க தயாரா இருக்குது, மறந்துடவே கூடாதுன்றத நம்ம மறந்துடக்கூடாது இல்லைங்களா. அப்ப வந்திருக்கும் போது இந்த ஒரு ஓட்டத்துல அதை சொல்லும் போது இந்த ஒரு காரியங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும்னா ஒரே வழி என்ன வழிதான் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனடியான கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனடியான கீழ்ப்படிதலுக்குனோ அதே சமயத்துல அவருடைய சித்தம் செய்யறதுல உறுதியான முடிவு இது ரெண்டு நம்ம செய்ய வேண்டியதற்கு இல்ல அப்படின்னா நமக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம போயிடும். உடனடி தீர்மானம் சாத்தான் கொடுக்கிற எந்த ஒரு தீமையான விஷயங்களுக்கும் நோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கன்சிடர் பண்றதோ யோசனை பண்றதோ இல்ல கொஞ்சம் பார்க்கலான்றதோ இருந்துச்சுன்னா நிச்சயம் நேரம் அவங்க கூட நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஒரே ஸ்பாட் அவ்வளோ ஒரே ஷாட்ல என்ன பண்ணணும் முடிச்சிடணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கறப்ப பாருங்க. இந்த மாதிரி அந்த ஆபத்துகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கயிறுகள் கட்டப்பட்டிருக்கணும். கத்தருடைய வழிநடத்தல நம்ம என்ன பண்ணணும் பெற்றுக்கொண்டிருக்கணும். அந்த வழிநடத்தலபடியாக நம்மளுடைய ஓட்டங்களை ஓடணும். மொழியோ நம்ம இஷ்டத்துக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு ஏதோ ஒன்று நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கறோம். அப்போ இதுல ஃபர்ஸ்ட்ல அந்த வந்த ஒரு அந்த ஒரு முயற்சியில சாத்தான் என்ன பண்ணாரு தொழில் செஞ்சா சரி கிளீன் போல்ட் ஆகட்டும் பேச வேலையை பார்த்துட்டு இங்க வேலை நடக்காது திரும்பி போயிட்டாரா என்ன பண்ணாங்க ஒண்ணுமே எதுவுமே அவருக்கு ஆகல. மறுபடியும் என்ன பண்றாரு நேரம் வந்துட்டு அந்த பேசி மாதிரி ரெண்டாவது என்ன சொல்றாங்க வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர் மத்தேயு 4 அதிகாரம் அந்த 2 சோதனை.
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான்.
பாருங்க அப்ப 2 ஒரு சோதனை என்ன சொல்றான் பார்க்கும்பொழுது நீ என்ன தேவனுடைய ஆலயத்திலிருந்து தாழ குதிச்சிருங்க. எப்படி குதிச்சிருங்கன்னா அதை சொல்லும்போது அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்துல ஒரு பகுதி அந்த பகுதியில் எல்லா ஜனக்கூட்டமும் கூடுகிற மிக விசேஷமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நீங்க குதிச்சிங்கன்னா அப்ப எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிச்சிருவாங்கன்னா தாவீதுனுடைய தீர்க்கதரிசனத்துல என்ன பண்ணுங்க இந்த வார்த்தைகள் இருக்குது இல்லைங்களா. அந்த தேவ தூதர்கள் வந்து பாதம் கல்லில் இடராதபடிக்கு அப்படியே வந்து என்ன பண்ணிடுவாங்க தூக்கி போறாங்க. அப்ப கண்டுபிடிச்சிருவாங்க என்னன்ட்டு நீங்க தான் தேவனுடைய குமாரன்ட்டு. ஆனா கத்திரி என்ன பண்றாரு நான் தான் தேவனுடைய குமாரன் காட்டுறதா அவருடைய மிக முக்கியமான நோக்கமா டேபர்னாக்குள்ள இருக்கிற விஷயத்த என்ன பண்ணக்கூடாது ஓபன் பண்ணி காட்டக்கூடாது. ஓபன் பண்ண வேலையை முடிஞ்சு ரேன்சமே நடக்காது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணும் இல்லைங்களா. அப்ப பாருங்க அந்த இடத்துல அந்த கயிறுகள் போட்டு இறுக்கி கட்ட வச்சிருக்கு. இது எப்படியாவது என்ன பண்ணும் ரிலீஸ் பண்ணி ஜனங்கள் மத்தியில இவர் தான் தேவனுடைய குமாரன் என்ன பண்ணிடணும் காமிச்சிடணும். அப்ப காமிச்சிட்டா வேலை ஸ்டாப் பண்ணிடலாம். இது சாத்தானுடைய நோக்கம். அது கூட எப்படி செய்யறான்னா வேத வாக்கியங்கள் மூலமாக இல்லைங்களா. அந்த வேத வாக்கியங்களுடைய அர்த்தங்களை மாத்தி சொல்லிடுவார். அவ்வளவுதான் அர்த்தங்களை என்ன பண்ணிடுவாரு சத்தியம் சாத்தான் பேசணும். இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுங்க என்ன சொல்ல வசனம் வாசிங்க தொடர்ந்து வாசிங்க அந்த வசனம்.
நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான்.
பாருங்க சாதாரண நேரத்துல சத்தியம் பேசிருக்கான் வசனம் கரெக்டா. பாருங்க இந்த உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு என்ன பண்ணுவாங்க தேவ தூதர்கள் வந்து கரங்கள்ல ஏந்தி கொண்டு போயிருவாங்க. அப்போ இதுதான் அன்றைக்கு இருந்த அந்த வார்த்தையினுடைய அர்த்தமா சங்கீதக்காரன் இதை பத்தி தான் சொல்லியிருக்காரா அப்படின்னா நிச்சயம் இல்ல இல்லைங்களா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு இதனுடைய அர்த்தங்களை பார்க்கும்போது நீங்க கமெண்ட் எடுத்து பாருங்க. பார்க்கும்போது பாதம் எதுங்க கடைசி கால சபை அந்த சபையை பத்தி தான் சொல்லியிருக்காரு. அப்போ கல் எதுங்க இடறுதலின் கல் அநேக விதமான உபதேசங்கள் இருக்குது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவ தூதர்கள் வந்து என்ன பண்ணிடுவாங்க தேவ தூதர்கள் யாருங்க கண்ணுக்கு தெரியுத ஆர்வஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். அப்போ இவர்கள் என்ன பண்ணிருவாங்கன்னு பார்க்கும்பொழுது இவர்களை தான் அதை அடையாளப்படுத்த மொழிய இந்த இடத்துல சாத்தான் சொல்ற மாதிரி இல்லைங்களா. அந்த ஒரு பாதம் கல்லில் இடராதபடிக்கு நீங்க அங்கிருந்து குதிங்கன்னு தான் குதிச்சா நேரம் அவ்வளவுதான் இல்லைங்கன்னா. அப்ப பாருங்க வேத வாக்கியங்களை புரட்டி சொல்லிடுவார். அப்போ நம்ம கூட இந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சகோதர சகோதரிகளா இருக்கட்டும் எதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறி நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணிட கூடாது. அதே சமயத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை தனக்காக என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படி தேவன் சொல்லியிருக்காரோ அந்த அதனுடைய அர்த்தங்கள்ல அதே சேம் புரிஞ்சுக்கொண்டு அந்த நிழல்களை அதே சமயத்துல அந்த நிஜங்களை அடையாளங்களை சரியாக பொருத்தி அதன்படியாக நம்மளுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் முடியும். வேத வாக்கியங்களை தவறாக புரிந்து கொண்டு அசத்தியமான காரியங்கள் அந்த காரியங்களை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிருக்கூடாதுன்னா டிஸ்டர்ப் ஆயிருக்கூடாது. இப்படி சாத்தன் என்ன பண்ணா கத்திரேசுவின் இடத்துல வந்து அந்த சோதனையே செஞ்சான். அதுலயும் என்ன பண்றாரு தோல்வி வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்ற விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப பாருங்க இன்னும் அடுத்த சோதனை கூட இருக்குது. இன்னும் தொடர்ந்து அந்த ஒரு காற்றுகள் இது வந்து எதை சொல்லும் போது கத்திரேசுக்கு 40 மாத்திரம் இல்ல அவருடைய கடைசி வரைக்கும் இல்லைங்களா. ஐங்க சிலுவில் அறையப்பட்டு கடைசி சொட்டு ஜீவன் போற வரைக்கும் நீ தேவனுடைய குமாரனே ஆனால் கீழே என்ன பண்ணு அப்ப கத்திரேசு காது கேட்டிருக்கும். இந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு பாருங்க. கர்த்தர் இயேசுக்கு ஆரம்பிச்சு 40 நாள் மாத்திரம் இல்ல, அந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு பிற்பாடு மாத்திரம் இல்ல, அந்த சிலுவை மரணம் வரைக்கும் அந்த காற்று சாத்தானுடைய அந்த வஞ்சனைகள் இருக்குதுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதே போலதான் ஒவ்வொரு புதிய சிஷ்யனுடைய வாழ்க்கையிலும் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் அந்த ஒரே நோக்கத்திலிருந்து டைவர்ட் பண்றதுக்கு அநேக விஷயங்கள் என்ன இருக்கு இருக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து நம்ம அந்த கயிறுகளால் கட்டப்பட்டு அதுல நிலை நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தாமே நமக்கு தேவையான பலத்திலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.